கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் பிப்ரவரி 20ஆம் தேதி 1965ஆம் வருஷம் பிரென்னம் ஜெபக்கூடாரம் ஜெஃபர்சன் வேர்ல்ட் இந்தியானா USAவில் காட்ஸ் சோசன் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். ஜெபத்திற்காக நாம் தலை வணங்குகையில் நாம் சிறிது நேரம் நின்றபடியாகவே இருப்போம். நம்முடைய தலைகள் வணங்கினவாறு இருக்க நம்முடைய இருதயங்களும் கூட வணங்கினவாறு இருக்கிறது என நான் நம்புகிறேன். இன்றிரவு இங்குள்ளவர்களில் விசேஷமான காரியத்திற்காக ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனே நான் தேடுகின்ற காரியத்தை இன்றிரவு எனக்கு தாரும் என்று கூறுவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகத்தான கிருபாசனத்தை இப்பொழுது நாங்கள் தாழ்மையாக அணுகின்ற வேளையில் தேவனும் தூதர்களும் கேருவீன்களும் பரலோக சேனையும் கூடியுள்ளதான அந்த அப்பாற்பட்ட இடத்துக்குள் விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் நுழைகிறோம். ஏனென்றால் பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் ஒரு குருவி கூட தரையிலே விழாது என்று அவர் கூறியுள்ளார். அப்படியானால் இங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களை தலைகளை தாழ்த்தி விசேஷ தேவைகளுக்காக அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எவ்வளவு அதிகமாய் அவைகளை அறிந்திருப்பார்? பிதாவே, தேவைகள் உள்ள உலகத்தை இன்றிரவு நோக்கி பாருவேன் என்றால் நாங்கள் தேவைகள் உள்ள ஜனங்களாயிருக்கிறோம். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஜீவிக்கின்ற தேவன் பெயரில் எங்களுக்குள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அவர் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவர். வெறுத்த சேதனம் பண்ணப்படாத இருதயமும் காதுகளும் உடைய உலகத்தின் மத்தியில் இருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். ஒரு வேறுபிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வதற்காக, பூமியில் உள்ள எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடும்படியான ஜீவியம் செய்வதற்காக நாங்கள் வெளியே வந்துள்ளோம். இன்றிரவு எங்களுக்கு தேவைகள் உண்டு என்று சொல்லும்படியா எங்கள் கரங்களை உயர்த்தியுள்ளோம். அன்புள்ள தேவனே, அவர்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களுக்கும் பதிலளியும். பின்னர் பிதாவே, இன்றிரவு வார்த்தையில் நீரங்களை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் திருத்தப்படும்படிக்கும் புரிந்து கொள்ளும்படிக்கும் இந்த நாட்களில் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளும்படிக்கும் எதை எதிர்பார்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் இங்கே வந்துள்ளோம். ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் முன்னரைத்து போன எல்லா அடையாளங்களின்படியாயும் கர்த்தாவே, உம்முடைய வருகையானது மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என நாங்கள் அறிந்துள்ளோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு முற்றிலுமான விடுதலையை கொடுக்கும்படியான அந்த நேரத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, தேவனே, நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கு இருக்கும்படியாய் செய்யும். பிதாவே, அங்கு ஒருவர் கூட கைவிடப்படாதிருப்பார்களாக. நாங்கள் இங்கு வந்திருப்பதன் நோக்கம் அதுவே. கர்த்தாவே, நாங்களும் நேசிக்கிறோம். அந்த வேலைக்காக ஆயத்தப்படும்படியாய் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றவும் மறுபடியுமாய் கேட்கிறோம், எங்களோடு பேசும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும். இந்த கட்டிடத்திற்குள் இருக்கின்ற துன்பப்படுகின்ற வியாதியுள்ள யாவரையும் நீ சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக ஆவிக்குரிய தேவைகளை உடையவர்களுக்கு அழியும் ஒவ்வொரு ஆத்மாவையும் நீ ரட்சிக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்றும், விசுவாசிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வல்லமையும் பலத்தையும் நீர் புதுப்பிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் யாவையும் அழியும். கர்த்தாவே, நாங்கள் அதிகமாக கேட்கிறோம். ஏனென்றால் நீர் மிகுதியாய் கேளுங்கள் என்றும், பெரிய காரியங்களை அவைகளில் அநேகமானவைகளை உங்கள் சந்தோஷங்கள் நிறைவாக கேளுங்கள் என்று சொன்னபடியினால் நாங்கள் கேட்கிறோம். இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். இன்றிரவு மீண்டுமாக இந்த உயர்நிலை பள்ளி மேடையிலே நிற்கவும் சுவிசேஷத்தை கேட்கும்படியாய் இங்கே கூடி வந்திருக்கின்ற இந்த அருமையான ஜனங்களின் முகத்தை பார்க்கவும் கிடைத்ததை நான் நிச்சயமாக பெரிய சலாக்கியமாக கருதுகிறேன். எனக்கு சத்தியம் என்று தெரிந்துள்ள மட்டில் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் நான் தேவனுடைய இரக்கத்தை கேட்கிறேன். ஒரு சிங்கத்தின் வாயை கட்ட முடிந்த வண்ணமாகவே ஒரு மனிதனின் வாயையும் கட்ட அவரால் இன்னமும் முடியும். நான் எப்பொழுதாவது அவருடைய சித்தத்திற்கு மாறாகவும் தவறாகவும் எதையாவது சொல்ல முயற்சிப்பேனானால் என்னுடைய வாயை அவர் கட்ட வேண்டும் என்பதே என்னுடைய உத்தமமான ஜெபமாய் உள்ளது. ஏனென்றால் உண்மையாகவே நான் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் நான் ஒரு தவறான வழிநடத்துபவனாயும் தவறான காரியத்தை செய்த யாரோ ஒருவனாயும் இருப்பேன். நான் அங்கே ஒருபோதும் இருக்க முடியாது. நான் அதை செய்வேனேயானால் வித்தியாசமான ஒன்றையும் நான் அறியாத காரணமாயிருக்கும். இப்பொழுது நாளை காலையில் அது தேவனுடைய சித்தமாய் இருக்குமானால் விவாகமும் விவாகரத்தும் என்ற பொருளின் பேரில் பேச இருக்கிறேன். நீங்கள் வருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பென்சில் காகிதங்களுடன் வாருங்கள். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஆனால் பேச விரும்புகிறேன். இந்தியானாவிற்கு இங்கே நாங்கள் திரும்பி வந்ததற்கான முதலாவது நோக்கம் அதற்காகவே வந்தோம். நான் அதை உங்களுக்கு வாக்களித்துள்ளேன். நாளை காலையில் நான் அதை கொடுக்க முயற்சிப்பேன். நாளை காலையில் அதை கொண்டு வரவில்லை என்றால் நாளை இரவு நான் கொடுப்பேன். ஆனால் நாளை காலையில் அந்த பொருளின் பேரில் கொடுக்கும்படியாய் கர்த்தருக்கு சித்தமானால் முயற்சிப்பேன். இரண்டு விதமான கருத்துக்கள் நம்பப்படுகின்றது. சத்தியம் என்னதென்று நாம் அறியும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வெறுமென சத்தியம் என்னதென்று அறிந்து அதன் மூலமாய் சத்தியத்திலும் வெளிச்சத்திலும் நாம் நடக்கும்படியாக. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு வயதான நீக்ரோ நண்பன் இருந்தான் என்று. அவன் என்னிடம், சகோதரன் வெள்ளி, எனக்கு ஆற்றண்டையில் எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது என்றான். அவன், என்னுடைய பயணச்சீட்டு என் கையில் இருக்க நான் விரும்புகிறேன் என்றான். அங்கே விசில் ஊறின போது எனக்கு அங்கே எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது, ஏதாயினும் தவறு இருக்குமாயின் அதை இங்கேயே இப்பொழுதே நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு முன்னர் நான் கட்டிடத்தில் கேட்டேன். ஏனென்றால் கப்பலானது அடுத்த கரைக்கு போகும்படியாக அந்த காலையில் புறப்படும் போது அது இருளாகவும் புயலுமாகவும் இருக்கும் என்று சொன்னான். அவன், எனக்கு எந்த இடையூறும் அங்கே இருக்கக்கூடாது, அவர்கள் எல்லாவற்றையும் நான் இப்பொழுதே கவனிக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். அதற்காகத்தான் நாம் இப்பொழுது இங்கே இருக்கின்றோம். எல்லா இடையூறுகளையும் கவனித்து அந்த மணி நேரத்தில் நேராக கப்பத்தளத்துக்கு நடக்கும்படியாக. இப்பொழுது இன்றிரவு நான் உங்களிடத்தில் நீண்ட நேரம் பேசப்போவதில்லை. ஏனென்றால் நாளைக்கு நமக்கு இரண்டு ஆராதனைகள் இருக்கின்றன. பின்னர் நேராக அங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்திற்கு இன்னொரு ஆராதனைக்காக போவேன். ஆனால் இப்பொழுது நான் உபாகம புத்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 16:3 16:1-3. ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிப்பாயாக. ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. இப்பொழுது இன்றிரவு பேசும்படியான என்னுடைய பொருள் என்றுபெனில், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம். நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆபீப் மாதம் என்பது ஏப்ரல் மாதமாயிருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில்தான் அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். அதில் வினோதமான காரியம் என்னவென்றால், நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களில் தேவனை ஆராதிக்கின்றவர்கள் என்ற முறையில் ஜனங்களுடைய வித்தியாசப்பட்ட கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கிறோம். காரியங்களை குறித்து வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும் மட்டில் அங்கே வித்தியாசமான கேள்விகள் இருக்க வேண்டும். கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு உண்மையான பதில் இருக்கத்தான் வேண்டும். இது என்ன என்ற ஒரு கேள்வியை நான் கேட்பனையானால் அவர்கள் இது ஒரு மேஜை என்று சொல்லலாம். அது எதற்காக இருக்கிறது பாருங்கள். இப்பொழுது அது ஒரு மேஜை அல்ல, அது ஒரு பலகு என்று யாராவது இப்படி சொல்லலாம். சரி, அது ஒரு பலகைதான், இருப்பினும் அது ஒரு மேஜையே பாருங்கள். அதற்கு ஒரு உண்மையான பதில் இருக்கத்தான் வேண்டும். நான் இதை குறித்தாவது ஒரு கேள்வியை கேட்பனையானால் அதற்கு ஒரு உண்மையான பதில் இருக்கத்தான் வேண்டும். அதற்கு நெருங்கினால் போன்ற ஒரு பதில் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் அதற்கு ஒரு உண்மையான நேரடியான பதில் இருக்கத்தான் வேண்டும். ஆகையினால் நம்முடைய ஜீவிதத்தில் எழும்புகின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு உண்மையான சரியான பதில் இருக்கத்தான் வேண்டும். இன்றைக்கு உலகிலுள்ள நம்முடைய ஜனங்களில் அநேகர் சொல்லுகிறார் என்று சொல்ல நாம் கேட்கிறோம். ஒரு மிஷினரி என்ற முறையிலும், கடல் கடந்து உலகத்தை அநேக முறை சுற்றி வந்துள்ளவன் என்ற முறையிலும், நான் பல வித்தியாசமான மார்க்கங்களோடு தொடர்பு கொண்டுள்ளேன். அதாவது புத்தம், முகமதியம், சீக்கியம், ஜெயினியர், இன்னும் உலகத்திலுள்ள மற்ற மதங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளேன். இங்கே நமது சொந்த அமெரிக்க நாட்டிலும் அயல் நாடுகளிலும் வித்தியாச தரப்பட்ட எல்லா சபைகளோடும் தொடர்பு கொண்டுள்ளேன். நம்முடைய கட்டப்பட்ட ஸ்தாபனங்களை போன்றவைகள், ஆரம்ப ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் துவக்கி பின்னர் கிரேக்கிற்கும், இப்படிப்படியாக வித்தியாசப்பட்ட சடங்குகளுக்கும், பின்னர் சபை காலங்களில் உண்டாகியுள்ள 900 மேற்பட்ட வித்தியாசமான புரொட்டஸ்டன்ட் ஸ்தாபனங்களோடும் தொடர்பு கொண்டுள்ளேன். அவர்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் பாருங்கள். நான் அவர்கள் மேல் குற்றம் சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் தாங்கள் தான் சரியென்றும் அவர்களிடம் சத்தியம் உண்டென்றும் சொல்லி உரிமை பாராட்டுகிறார்கள். அந்த சபைகளைச் சேர்ந்த ஜனங்கள் அதை விசுவாசிக்கத்தான் வேண்டும். அந்த சபையின் போதகத்தின் மேல்தான் அவர்களுடைய நித்தியமாய் போய் சேர்கின்றதான இடத்தை அவர்கள் வைத்திருக்கிறபடினால், அவர்கள் ஒருவருக்கொருவர் அவ்வளவு வித்தியாசமாய் இருக்கின்றபடினால், அது 900 மேற்பட்ட பிரிவுகளுக்கு கொண்டு போய் வித்தியாசமான கேள்விகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையினால் 900 மேற்பட்ட வித்தியாசமான கேள்விகள் இருக்கின்றபடியால் அங்கே ஒரு சரியான பதில் இருக்கத்தான் வேண்டும். நாம் யாவரும் நேசிக்கின்றதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக நாம் பரலோகத்துக்கு செல்ல முயற்சிக்கின்றபடியால் இன்றிரவு நாம் இதை செய்ய விரும்புகிறேன். அதை கண்டுபிடிக்க நான் வேத வார்த்தைகளை ஆராய விரும்புகிறேன். இப்பொழுது இது ஒரு வேதாகம கேள்வியாய் இருக்குமாயின் அதற்கு ஒரு வேதாகம பதில் இருக்கத்தான் வேண்டும். அது எந்த ஒரு கூட்ட மனிதர்களிடத்திலிருந்தும், எந்த குறிப்பிட்ட ஐக்கியத்திலிருந்தும், அல்லது ஏதோ ஒரு உபாத்தியாயனிடத்திலிருந்தும், அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலிருந்தும் வரக்கூடாது. தேவனை ஆராதனையில் சந்திக்கின்ற ஸ்தலம் எங்கே என்பது நேரடியாக வேதத்திலிருந்து தான் அது வர வேண்டும். நிச்சயமாக தேவனாய் இருக்கின்றபடியினால் சந்திக்கும்படியான ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்கின்றது. எங்கோ அவர் சந்திக்கின்றதான ஸ்தலம் இருக்கின்றது. இங்கே உபாகமத்தில் நாம் காண்கின்றது என்னவென்றால், துவக்கத்திலே மோசே வேத வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லுகிறான். எப்படி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து அவர்களை அவர் வெளியே கொண்டு வந்தார், அவர்களை எப்படி ஸ்தாபித்தார் என்ற காரியங்களையும் அவன் சொன்னான். அவர்கள் எகிப்திலிருந்து வெளிவரும் மட்டும் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் சபை என்றால் கூடி வருகின்றவர்கள் என்பதாகும். அல்லது உண்மையாகவே சபை என்றால் அழைக்கப்பட்டவர்கள் வெளியே வரும்படியாய் அடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஒரு சபையாய் இருக்கும்படியாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த எல்லாவற்றிற்கும் தேவாலயம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னர் தேவன் அவர்களிடத்தில், என்னுடைய ஆராதனை தலத்தை நான் தெரிந்து கொள்வேன், என்னுடைய நாமத்தை நான் அதில் வைப்பேன் என்று சொன்னார். தேவன் எப்பொழுதாவது யாரையாவது சந்திப்பாரானால் அந்த ஸ்தலத்தில் தான், அவராகவே தெரிந்து கொள்ளுகின்ற அந்த ஸ்தலத்தில் தான் சந்திப்பார். அவர் அவருடைய ஸ்தலத்தை தெரிந்து கொள்வார். அவர் தெரிந்து கொள்ளுகின்ற அந்த ஸ்தலத்தில் அவருடைய நாமத்தை தரிப்பிப்பார். இரண்டாவது வசனம் அதை நமக்கு சொல்லுகிறது. அவர் ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு அதற்குள்ளாக ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக அந்த ஸ்தலத்திற்கு அவருடைய நாமத்தை தரிப்பிப்பார். இப்பொழுது காரியம் என்னவென்றால், அந்த ஸ்தலம் எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடிப்பது. 900 மேற்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களாய், அதாவது எல்லா அஞ்ஞான மார்க்கத்தையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவ மதத்தை மட்டுமே பேசுகின்றதில் அஞ்ஞானிகளின் பெயரில் எனக்கு ஒரு உணர்வு உண்டு. இல்லை என்றால் அங்கே போய் அவர்களிடத்தில் நான் பேச மாட்டேன். ஆனால் அவர்கள் தவறாயிருக்கிறார்கள். கிறிஸ்தவம் மட்டுமே ஒரு உண்மையான மார்க்கமாய் இருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கின்றபடியினால் நான் அப்படி சொல்லவில்லை. நான் அதை சத்தியம் என்று விசுவாசிக்கின்றபடியினால் சொல்லுகிறேன். அந்த ஒரு மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு வெள்ள குதிரை மாற்றப்படுகின்ற கல்லறைக்கு நான் போயிருக்கேன். அங்கே முகமது என்ற ஒரு பெரிய ஆச்சாரியன், கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்த ஒரு பெரிய தலைவன், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டியவன். அப்படி இருப்பதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. சரியாக அந்த மக்கபி சகோதரர்களுக்கு பின்னர் வந்தவன். அவன் மறித்தான், மறுபடியுமாய் உயிர்த்தெழுவேன் என்றும், உயிர்த்தெழுந்து முழு உலகத்தையும் ஜெயிப்பேன் என்றும் உரிமை பாராட்டினான். 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை வெள்ள குதிரையையும் காவலையும் அவனுடைய கல்லறையில் அவர்கள் மாற்றுகிறார்கள். அவன் உயிர்த்தெழுந்து உலகத்தை ஜெயிப்பான் என்று 2000 வருடங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். புத்தரை எடுத்துக் கொள்ளுங்கள். புத்தர் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்கள், சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜீவித்தார். ஜப்பான் தேசத்து கடவுள். அவர் ஒரு தத்துவ ஞானி, கன்ஃபியூசியஸ் மதத்தை போன்ற ஏதோ ஒன்று. ஆனால் இந்த ஸ்தாபிதர்கள் யாவரும் அவர்களுடைய தத்துவங்களோடு கூட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட கிறிஸ்தவமோ அங்கே காலியாக உள்ள ஒரு கல்லறையே உள்ளது. அந்த ஒரு மனிதர் மட்டுமே உலகத்தில் நின்று ஜீவித்து என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியுமாய் எழுப்பவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னவர். அவர் அதை செய்தார். இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சரீர பிரகாரமான அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் நிரூபித்து காட்டுவேன் என்று வாக்கு பண்ணினபடி அவர் தம்மை உபகாரப்படுத்துகிறார். அக்கினி ஸ்தம்பமானது எந்த அளவிற்கு இஸ்ரவேல் பிள்ளைகளை வனாந்திரத்தின் ஊடாக வழிநடத்தினதோ அதே வண்ணமாக இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. அதனுடைய புகைப்படமும் கூட எடுக்கவும் செய்தார். இந்த நாட்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணின எல்லா வார்த்தையையும் வெளிப்படையாய் காணும்படியாய் செய்கின்றார். ஆனபடியினால் எஞ்சியுள்ள அஞ்ஞான உலகம் தொலைந்து போயிற்று. அது கிறிஸ்தவம். தேவன் எங்கே சந்திக்கிறார் என்பதை பற்றி 900 கேள்விகள் இருக்க, அவர் மெத்தடிஸ்டோடு சந்திக்கிறாரா, அல்லது அவர் பாப்டிஸ்டோடு சந்திக்கிறாரா, அல்லது அவர் சந்திக்கிறாரா, இதில் அதில் என்று இருக்கிறது. இப்பொழுது அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஆனால் இன்றிரவு நான் வேறு வார்த்தைகளிலிருந்து சரியான இடம் எங்கே இருக்கிறது என்றும், தேவன் எங்கே சந்தித்து ஜனங்களோடு ஆராதிக்கிறார் என்பதையும் கண்டுபிடிக்க முயற்சித்து நிரூபிக்க விரும்புகிறேன். காரியம் அப்படியா இருக்குமானால் அந்த ஒரே இடத்தில் தான் அவர் எப்போது சந்திப்பார். நாம் இந்த பொருளை உபாகமத்திலிருந்து எடுத்தோம். உபாகமம் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. அதற்கு 1 மேம்பட்ட அர்த்தங்கள் உண்டு, அல்லது 2 விதிகள் என்று அர்த்தம்.
கிரேக்கு வார்த்தையாகிய டுட்ரானமி உபாகமம் என்பதற்கு இரண்டு விதிகள் என்ற அர்த்தம். அப்படிப்பட்டதுதான் தேவன் உடையவராயிருக்கிறார். இரண்டு வித்தியாசமான விதிகள். அவைகளில் ஒன்று மரணத்தின் விதி, இன்னொன்று ஜீவனின் விதி. தேவனிடம் இரண்டு விதிகள் இருக்கின்றன. அவரை பின்பற்றுவது, அவரை நேசிப்பது, அவரை ஆராதிப்பது என்பது ஜீவனும், அதை பொறுக்கணிப்பது என்பது மரணமுமான இரண்டு விதிகள் அவருக்கு இருக்கிறது. தேவனுக்குள் இரண்டு விதிகள் இருக்கின்றன. இப்பொழுது அந்த விதிகளில் ஒன்று சீனாய் மலையில் உலகத்துக்கு அங்கீகரிக்கப்படும்படியாய் கொடுக்கப்பட்டது. தேவன் விதியை மோசேக்கும் இஸ்ரவேலுக்கும் கொடுத்தார். அந்த விதியானது அவர்களுக்கு ஒரு விஷயம் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த விதியானது அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்பதைத்தான் சுட்டி காட்டினது. அந்த நேரம் மட்டும் பாவம் என்ன என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதாவது நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் மட்டாக. தண்டனை இல்லாமல் ஒரு பிரமாணமும் இருக்க முடியாது. தண்டனை என்பது இல்லை என்றால் விதியானது ஒரு விதியாய் இருக்க மாட்டாது. ஆனபடியினால் விதியினை மீறுதல் பாவமாயிருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணமாயிருந்தது. ஆனபடியினால் தேவன் அவர்களுக்கு ஒரு விதியை கொண்டு வருமட்டா எந்த மீறுதலும் அவர்கள் மேல் சுமத்தப்படாதிருந்தது. ஒரு மணிக்கு 20 மைல் வேகத்துக்கு மேல் போகக்கூடாது என்று ஒரு விதி இல்லாமல் இருக்குமானால் அப்பொழுது நீ 20 மைல் வேகத்துக்கு மேல் ஓட்டலாம். நீ அப்படி செய்யக்கூடாது என்று ஒரு விதி இருக்குமானால் அப்பொழுது அங்கே ஒரு விதியும் அதற்கு பின்னால் ஒரு தண்டனையும் இருக்கிறது. சீனாய் மலையின் மீது கொடுக்கப்பட்ட கற்பனைகளானது மரணத்தின் விதியாக இருந்தது. அது ஒரு மனிதனை நீ ஒரு பாவியானவன் என்று சொல்லிற்று. தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதென்றால் அவன் மரிக்கிறான். ஆனால் அந்த பிரமாணத்தில் ரட்சிப்பு கிடையாது. ஒரு காவல்காரனை போன்று அது உன்னை சிறையில் அடைக்குமே அன்றி உன்னை சிறை நின்று வெளியே கொண்டு வரும்படி அதனிடம் வழியே இல்லை. ஆனால் அதற்கு பின்னர் அவர் இன்னொரு பிரமாணத்தை கொடுத்தார். அது கல்வாரி மலையின் மீது. அங்கே பாவமானது இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. அங்கே தண்டனையானது கொடுத்து தீர்க்கப்பட்டாயிற்று. பிரமாணம் இல்லாமல் ஆனால் கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களை பற்றின தேவனுடைய முன்னறிவின்படியான முன்குறிப்பின் மூலமாக தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த இரண்டு பிரமாணங்களை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். உபாகமம் இரண்டு பிரமாணங்களை குறித்து பேசுகின்றது. இரண்டு பிரமாணங்கள் இருந்தன. ஒன்று மரணத்தின் பிரமாணமும் இன்னொன்று ஜீவனின் பிரமாணமும் ஆகும். அது மட்டுமல்லாமல் ஜனங்களுக்கு இரண்டு உடன்படிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவைகளை குறித்து நாம் காலையில் பேசப்போகிறோம். அவைகளில் ஒன்று ஆதாமுக்கு நிபந்தனையின் பேரில் கொடுக்கப்பட்டது. நீங்கள் இது செய்வீர்களானால், நீங்கள் அதை செய்யாமல் இருப்பீர்களானால் என்று. ஆனால் அந்த பிரமாணமானது உடைக்கப்பட்டாயிற்று. ஆதாமும் ஏவாளும் அதை ஏதேன் தோட்டத்திலே உடைத்து போட்டார்கள். பின்னர் தேவன் இரண்டாவது உடன்படிக்கையை உண்டாக்கி அதை ஆபிரகாமிடம் கொடுத்தார். அந்த உடன்படிக்கையானது நிபந்தனையற்றதாயிருந்தது. நீ என்ன செய்தாய் அல்லது நீ என்ன செய்வாய் என்பதை பொறுத்தல்ல. அவர் சொன்னார், நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன் என்று. அதுதான் கிருபை, அதுதான் ஜீவனின் பிரமாணம். தேவன் அதை ஆபிரகாமுக்கும் அவனுக்கு பின்வரும் அவனுடைய வித்திற்கும் அதை செய்தார். அது ஆபிரகாமின் வித்தான யாவருக்கும். வேதம் சொல்லியுள்ளபடி இஸ்ரவேலர் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அது யூதர்கள் என்று அர்த்தம் அல்ல. பவுல் சொன்னது போன்று உள்ளரங்கமான இஸ்ரவேலரா அல்லது வெளியரங்கமான இஸ்ரவேலரா? வெளியரங்கமாக என்று அந்த ஒரு இரவு நாம் பேசினது போன்று அது ஈசாக்கின் பிள்ளைகள் சேர்க்கையின் மூலமாக. ஆனால் தேவனுடைய பிரமாணமோ கிறிஸ்துவின் மூலமாக அது ஆபிரகாமின் ராஜரீக வித்து. அதாவது கிருபையினால் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அது என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார் என்பதாகும். எல்லாரும் தேவனுடைய இரண்டாவது உடன்படிக்கை. ஆனால் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றின முன்னிழலாய் இருக்கிறது. இப்பொழுது இரண்டாவது வசனத்தை கவனியுங்கள். உபாகமம் 16 உள்ள இரண்டாவது வசனம், நான் தெரிந்து கொண்ட தலத்தில் ஆராதனை செய்யுங்கள். நான் தெரிந்து கொண்ட தலத்திலே நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். வேறு யாரோ தெரிந்து கொண்ட தலத்தில் அல்ல, ஆனால் நான் தெரிந்து கொண்ட தலத்தில். தேவன் ஒரு தலத்தை தெரிந்து கொள்வாரானால் அதை குறித்து அவர் என்ன சொன்னார் என்றும் அது எங்கிருக்கிறது என்றும் அறிந்து கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அவரை உண்மையாய் ஆராதிக்க விரும்புகின்றேன். அவரை ஆராதிக்கும்படியாகத்தான் நாம் யாவரும் இன்றிரவு இங்கே இருக்கின்றோம். இன்றிரவு நாம் இங்கே மெத்தடிஸ்டுகளாகவும் பாப்டிஸ்டுகளாகவும் கத்தோலிக்கர்களாகவும் யெகோவாவின் சாட்சிகளாகவும் கிறிஸ்தவ விஞ்ஞானிகளாயும் எல்லா மூலமாயும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யாவரும் ஏதோ ஒரு காரியத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னால் அறிய முடியாது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ அறிந்து கொள்ள மட்டில் அதை எப்படி செய்வதென்று உனக்கு தெரியாது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ அறிந்து கொள்ள மட்டில் உனக்கு என்ன செய்வதென்று தெரியாத சகோதரனே. நீ என்ன செய்கிறாய் என்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் நீ அறிந்திருக்க வேண்டும். தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்களை சந்திக்க ஒரு இடத்தை, ஒரு குறிப்பிட்ட தலத்தை உடையவராயிருக்கிறார். அந்த தலத்தில் மட்டும்தானே தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை சந்திக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்காக அவர் தெரிந்து கொண்ட தலத்தில் அவர் தம்முடைய நாமத்தை தரிப்பிப்பேன் என்று உரிமை பாராட்டினார். இப்பொழுது நாம் வேத வார்த்தைகளை கூடாக ஆராய்ந்து பார்த்து இந்த தலம் எங்கே இருக்கிறது என்று கண்டறிவோம். நிச்சயமாக அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்லது சந்திக்கும்படியாக நான் ஒரு தலத்தை தெரிந்து கொண்டு அந்த தலத்தில் என்னுடைய நாமத்தை தரிப்பிப்பேன் என்று தேவன் சொல்லி இருப்பாரானால் அது வேதத்தில் எங்கேயோ இருக்க வேண்டுமே என்றால் எல்லா காலத்துக்கும் உரியதாயது உள்ளது. அந்த மகத்தான மாறாத தேவனால் மாற முடியாது. மனிதன் மாறுகிறான், ஆனால் தேவன் சொன்ன எந்த காரியத்தின் பேரிலாவது எந்த நேரத்திலும் உன்னுடைய ஜீவனை வைக்கலாம். ஏனென்றால் அது சத்தியமாயிருக்கிறது. அது சத்தியம் ஏனென்றால் நான் என் நம்பிக்கையை வைக்கக்கூடியது அந்த ஒரே ஒரு காரியம்தான், அதுதான் வேதம். ஏனென்றால் மனிதனின் வார்த்தைகள் தவறிப்போம், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒப்பற்றது. இந்த வருஷம் நான் கடந்த வருஷத்தில் அறிந்ததை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். நீங்களும் கூட அறிந்திருக்க வேண்டும். நாம் வரம்புக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நாம் அறிவை அதிகப்படுத்துகிறோம். ஆனால் தேவனோ எல்லையற்றவர். அவர் வரம்பற்றவராயிருக்கிறார். அவர் வரம்பற்றவராய் இருக்கிறபடியினால் அவரால் அறிவை அதிகப்படுத்த முடியாது. அவருடைய துவக்கமே பரிபூர்ணமாயிருக்கிறது. ஒவ்வொரு தீர்மானமும் அப்படியே சரியாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது. ஒருமுறை தேவன் ஒரு விதமாக நடந்து கொள்வாரானால் அவர் எந்தெந்தைக்கும் அவ்வாறே நடக்க வேண்டியவராயிருக்கிறார். அல்லது அவர் முதன்முறையாக நடந்து கொண்டது தவறாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எப்பொழுதாவது ரட்சிப்பிற்காக அவரிடம் வருவானேயானால் எந்த அடிப்படையின் கீழ் அவனை அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதே அடிப்படையின் கீழ் அவர் எல்லா நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். அது சரியே. எப்போதாவது ஒரு மனிதன் தெய்வீக சுகத்திற்காக தேவனிடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அடிப்படையின் கீழ் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பாரேயானால் அடுத்த மனிதன் வரும்போது அதே அடிப்படையின் கீழ் இவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது முதன்முறையாக ஒருவனை அவர் ஏற்றுக்கொண்டது தவறாக இருக்க வேண்டும். தேவன் ஒரு மனிதனை சந்திக்க ஒரு அடிப்படையை உண்டு பண்ணினார். அவர் என்ன செய்வார், அவர் எப்படி அதை செய்வார் என்ற ஒரு அடிப்படையை தேவன் உண்டாக்கினார். ஒரு பலிக்கான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக ஏதேன் தோட்டத்தில் உண்டானது. தேவன் ஒருபோதும் எந்த நேரத்திலும் எப்போதும் அதை மாற்றுவது கிடையாது. அவர் எப்படி ஒரு மனிதனை ரட்சிப்பது என்பதை பற்றி அவர் தீர்மானித்து விட்டார். நாம் கற்றுக் கொடுத்து ஒரு மனிதனை அதற்குள் ஆக்க இன்றைக்கு பிரயாசிக்கிறோம். அதை பயிற்றுவிக்க சொல்லித்தரும்படியாய் நாம் பிரயாசிக்கிறோம். அதை ஸ்தாபனமாக்க முயற்சிக்கிறோம். அவர்களை உள்ளே கொண்டு வர மற்ற விதமான மாதிரியான காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம். கை குலுக்கி உள்ளே கொண்டு வருகிறோம். ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை உள்ளே கொண்டு வருகிறோம். இருக்கின்ற எல்லா விதமான வழியிலும் கடித போக்குவரத்தின் மூலமாகவும் உள்ளே கொண்டு வர பிரயாசிக்கிறோம். ஆனால் இன்னமும் அதே விதமாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் தான் தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார். ரத்தமானது ஆரம்பத்திலே தேவனுடைய மார்க்கமாக இருந்தது. ரத்தம் தான் இன்றிரவும் தேவனுடைய மார்க்கமாக இருக்கிறது. வேண்டிக் கொள்வது இன்னும் மற்ற அம்சங்கள் எல்லாம் நல்லதுதான், ஆனால் ரட்சிப்போ ரத்தத்தின் மூலமாகத்தான் வருகிறது. மனிதனை ரட்சிக்க தேவன் தெரிந்து கொண்டதான ஒரே மார்க்கம் ரத்தம் தான். அவரால் அதை மாற்ற முடியாது. யோபிற்கும் அதே காரியம்தான் இருந்தது. தான் ஒரு நீதிமான் என்று அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் தேவன் அவனிடத்தில் எதிர்பார்த்த பலிகளை அவன் செலுத்தியிருந்தான். அந்த தலம் என்னவென்றும் அவருடைய நாமத்தை அவர் தரிப்பித்த அந்த தலத்தையும் கண்டறியும்படியாக இப்பொழுது நாம் ஆராய்வோம். அவருடைய நாமத்தை அவர் எங்கே தரிப்பித்தார் என்பதை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். அப்படியானால் தேவனுடைய நாமம் என்னவென்றும் அதை அவர் எங்கே தரிப்பித்தார் என்றும் நம்மால் கண்டுபிடிக்க கூடுமானால் நாம் அதை கண்டுபிடித்த மாத்திரத்தில் ஆராதிக்கின்ற தலத்தை நாம் கண்டுபிடித்தவளாயிருப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் நல்லதுதான், ஆனால் நிச்சயமாக வரப்போகின்ற காரியங்களுக்கு மேலாட்டமாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் முழுவதுமாய் வரப்போகின்ற காரியங்களுக்கு மேலாட்டமாயிருக்கிறது. சந்திரனானது சூரியனின் நிழலாய் இருப்பது போன்று சூரியன் இல்லாத நேரத்தில் அது பயன்படுகிறது. தேவகுமாரன் இல்லாத நேரத்தில் சபையானது பயன்படுவது போன்று குமாரன் இல்லாத நேரத்தில் குறைவான வெளிச்சமாகிய சபையானது விசுவாசிகளானவர்கள் தேவனை சேவித்து குமாரன் இல்லாத நேரத்தில் ஒளியை கொடுக்கிறார்கள்.
But when the sun rises, you don't see the moon no more.
ஆனால் சூரியனானது உதிக்கும் போது உன்னால் சந்திரனை பார்க்க முடிகிறதில்லை. அது கீழாக இறங்கி போயிற்று. ஏனென்றால் சூரியனிலிருந்து அது இரண்டாவதான வெளிச்சத்தை தான் அது பெறுகிறபடினாலே அதன் வெளிச்சம் இனி தேவைப்படுவதில்லை. இப்பொழுது கணவனும் மனைவியும் போது சூரியனும் சந்திரனும் சபையும் கிறிஸ்துவாயிருக்கிறது. இவைகளெல்லாம் கிறிஸ்துவனுடைய ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது என்று நாம் இப்பொழுது கண்டறிந்தோம். ஒவ்வொரு பலியும் பண்டிகையும் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா காரியங்களும் கிறிஸ்துவனுடைய முன்னிழலாயிருக்கிறது. தரையின் மீது நிழல் விழுகிறது போன்று இப்பொழுது இங்கேதானே நாம் அந்த சரியான ஆராதனைக்குரிய தலத்தை கண்டறிய போகிறோம். நாம் இங்கே பழைய ஏற்பாட்டிற்குள்ளாக சென்று அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் இந்த காரியங்களெல்லாம் என்னவென்றும் நாம் கண்டறிய வேண்டும். ஒரு நிழலானது தரையின் மேல் வரும்போது அது ஒரு மனிதனா, மனுஷியா அல்லது மிருகமா அல்லது அது எதுவாய் இருந்தாலும் சரி, உங்களால் அதை சொல்ல முடியும். ஏனென்றால் அது ஒரு நிழலை தரையில் காட்டுகிறது. அந்த நிழலானது குறுக துவக்கும் போது நிழலானது நெகட்டிவாக இருப்பதனால் பாசிட்டிவ் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் இருக்க முடியாது. ஆனபடியினால் பாசிட்டிவான நெகட்டிவிற்கு அருகில் வரும்போது நெகட்டிவானது பாசிட்டிவினால் விழுங்கப்படுகிறது. மேலும் பாசிட்டிவும் ஒன்றாக சேர்ந்து வருகிறது. அதுதான் அதனை ஒரு பாசிட்டிவாக ஆக்குகிறது. வேதமானது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற பழைய காரியங்கள் எல்லாம் வரப்போகின்ற காரியங்களுக்கு நிழலாக இருக்குமானால் அப்பொழுது கிறிஸ்து தான் வரப்போகின்ற காரியங்களின் நிழலாயிருந்தார். ஆகவே பழைய ஏற்பாட்டின் பாவைகளில் எங்கே அவர் தமது நாமத்தை தரிப்பிக்க தெரிந்து கொண்டார் என்று இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றும் நம்மால் காண முடியும். இப்பொழுது நிழலான தரையின் மேல் விழுகிறது. அது நெகட்டிவ், ஒரு பாவனையாய் இருக்கின்றது. நான் சொன்னேன், ஆகவே பழைய ஏற்பாட்டின் நிழலானது புதிய ஏற்பாட்டின் பாசிட்டிவிற்குள் ஒன்றாகின்றது. தொழுது கொள்கிறவர்களுமாகிய நாமும் கூட காண முடியும். இப்பொழுது எல்லா பண்டிகைகளும் விடுமுறைகளும் எல்லா கூடாரங்களும் எல்லா மரமும் வாசஸ்தலத்தில் உள்ள எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்கு பாவனையாயிருந்தது. எல்லா பலிகளும் எல்லா பிரமாணங்களும் எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்கு பாவனையாயிருக்கிறது. இங்கே இந்த கூடாரத்தில் காலாகாலமாக நாம் அவைகளையெல்லாம் தியானித்தோம். அப்படியானால் ஒவ்வொரு கோட்பாடும் சபையும் ஸ்தாபனமும் எங்கேயோ தூரத்தில் விடப்பட்டுள்ளதை இவைகளால் நாம் காணுகின்றோம். அது பந்தயத்திலும் கூட இல்லவே இல்லை. ஒவ்வொரு கோட்பாடும் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் முற்றிலுமாக விடப்பட்டுள்ளது. அவைகளுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லாமல் போயிற்று. பழைய ஏற்பாட்டிலோ அல்லது வேதத்தில் எந்த இடத்திலும் சபையை குறித்து பாவனையாய் சொல்லப்படவே இல்லை. ஆனால் பாபேல் கோபுரத்தில் உண்டான பலவந்தமான ஒன்றுபடுதலை பற்றிய இல்லாமல் வேறொன்றும் சொல்லப்படவில்லை. அந்த காரியம் ஒன்று மட்டுமே ஒன்றுபடுதலை குறித்த பாவனையாய் உள்ளது. ஏனென்றால் பொல்லாத மனுஷனாகிய நிம்ரோத் புறப்பட்டு போய் எல்லா சிறிய நாடுகளையும் பலவந்தமாக ஒன்றுபடுத்தி இந்த மகத்தான கோபுரத்திற்கு கொண்டு வந்தான். அது உண்மையாகவே ஒரு மத சம்பந்தமான ஆராதனை. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அது அங்கீகாரம் பண்ணப்படவில்லை. ஆகவே அங்கே தான் நீங்கள் ஸ்தாபன மார்க்க பாவனையாய் இருப்பதை உங்களால் காண முடியும். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள பாபேல் கோபுரம். இந்த மார்க்கமானது உண்மையாகவே ஒரு மார்க்கம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மார்க்கம் இதுவல்ல. எந்த ஸ்தாபனத்திலும் தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளவில்லை. அது அப்படியாய் இருக்குமானால் எனக்கு அதற்கு ஆதாரமான வேத வார்த்தைகள் தேவை. அவர்களிடத்தில் அப்படித்தான் செய்தார் என்று கூறுகிறார்கள். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை பல இடங்களில் தரிப்பிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் தம்முடைய நாமத்தை ஒரு ஸ்தலத்தில் சூட்டுவேர் என்று சொன்னார். அந்த ஒரு ஸ்தலமானது நாங்கள் தான். அந்த ஸ்தலம் என்று ஒவ்வொரு ஸ்தாபனமும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. ஆனால் அது முரண்பாடானது. ஆனால் அவருடைய நாமத்தை அவர் எங்கே தரிப்பித்தார்? இப்பொழுது முதலாவதாக அவருடைய நாமம் என்ன? அவர் அந்த இடத்தில் என்ன தரிப்பிக்கிறார் என்பதை நாம் கண்டறியும் முன்னர் தேவனுடைய நாமம் என்ன என்று நாம் கண்டறிய வேண்டும். அவருக்கு அநேக பட்டப்பெயர்கள் உண்டு என்று நாம் கண்டறிந்தோம். அவர் பிதா என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர். அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர். அவர் சாரோனின் ரோஜா என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர். பள்ளத்தாக்கின் லீலி என்று அழைக்கப்பட்டார், அதுவும் ஒரு பட்டப்பெயர். வெளிவெளி நட்சத்திரம், யெகோவா ஈரே, யெகோவா ரெப்பா, ஏழு வித்தியாசமான பெயர் ரட்சிப்பின் நாமங்கள் அவருக்கு இருந்தன. ஆனால் அவைகளெல்லாம் பட்டப்பெயர்களே, அவைகளில் ஒன்றும் பெயர் அல்ல. ஆனால் அவருக்கென்று ஒரு பெயர் இருந்தது. அவர் மோசேயை சந்தித்த போது அவருக்கு ஒரு பெயர் இன்னமும் கொடுக்கப்படாதிருந்தது. அவர் மோசேயினிடத்தில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். நாம் இயேசுவானவரை பூமியில் பார்க்கும் போது எபிரேயர் 6 சொல்லிக் கொண்டிருக்கிறபடி, மன்னிக்கவும், யோவான் 8 அவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இன்னும் 50 கூட ஆகவில்லையே, ஆபிரகாமை கண்டேன் என்று சொல்லுகிறாயே என்றார்கள். அவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னுமே நான் இருக்கிறேன் என்று. நான் இருக்கிறேன் என்பவர்தான் பத்தி எரிகின்ற புதராயிருந்தார். மோசேயின் நாட்களில் புதரில் எரிந்து கொண்டிருந்த அக்னிஸ்தம்பமாயிருந்தார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் இயேசுவானவரும் கூட, நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னதாக நாம் கண்டறிந்தோம். அப்படியானால் பிதாவின் நாமம் இயேசுவாய் இருக்க வேண்டும். அது சரி. பிதாவின் நாமம் இயேசு. ஏனென்றால் இயேசுவரிடத்தில் என் பிதாவின் நாமத்தை சூடியுள்ளேன், நான் என் பிதாவின் நாமத்தில் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அப்படியானால் அவருடைய நாமம் இயேசு. காபிரியேல் அவரை இயேசு என்று அழைத்தார். திருக்கதரிசிகள் அவரை இயேசு என்று அழைத்தார்கள். அவர் முற்றிலுமாக இயேசுவாயிருந்தார். அவருடைய பிறப்பிற்கு முன்பாக பரிசுத்த திருக்கதரிசிகளும் கூட அவருடைய நாமத்தை இம்மானுவேல் என்று அழைத்தார்கள். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. உலகத்தின் பாவத்தை நீக்கும்படியாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த கிரியை அவர் செய்வதில் அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. ஆகவே இயேசு என்பதுதான் அவருடைய நாமமாய் இருந்தது. அந்த நாமமானது ஒரு மனிதனின் மேல் தரிப்பிக்கப்பட்டது. ஒரு சபையின் மேல் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தின் மேல் அல்ல, ஒரு கோட்பாட்டின் மேல் அல்ல, ஆனால் ஒரு மனிதனின் மேல் தரிப்பிக்கப்பட்டது. அவர் தம்முடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் தரிப்பிக்க தெரிந்து கொண்டார். இப்பொழுது அப்படியானால் அவர் தேவனுடைய ஆராதனமாக ஆனார். அங்கே நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள் என்று நாம் கண்டறிந்தோம். அவர் பிறப்பிற்கு முன்பாகவே அவருடைய நாமம் இயேசு என்று அழைக்கப்பட்டது. அது அவ்வளவு முக்கியமாக இருந்தபடியினால் அவருடைய தாயாருக்கு காபிரியேல் தூதனால் கொடுக்கப்பட்டது. அதாவது அவருடைய நாமம் தேவகுமாரனாகிய இயேசு என்று அழைக்கப்படும் என்று கூறப்பட்டது. அவர் அப்படியாயிருந்தார்.
அப்படியானால் அந்த நாமம் இயேசு என்பது நமக்கு கிடைத்துவிட்டது. அது இயேசுவின் நாமம் மட்டுமே தான். அந்த நாமம் அவர் ஒருவர் பேரில் மட்டுமே. தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம், தேவனுடைய ஸ்தலம். தேவன் மனிதனை சந்திப்பது ஒரு சபையில் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தில் அல்ல, ஒரு கோட்பாட்டில் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள் சந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்டார்.
அந்த ஒரு சரத்தில் மட்டும்தான் தேவன் மனிதனை சந்திப்பார். அங்கே அவன் ஆராதிக்க கூடும். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றதான ஒரே ஒரு ஸ்தலம் அதுவே. ஓ, நீ ஒரு மெத்தடிஸ்டாகவோ, பாப்டிஸ்டாகவோ, கத்தோலிக்காகவோ, ப்ரோடெஸ்டன்ட் ஆகவோ, நீ என்னவா இருந்தாலும் சரி, அக்கறை இல்லை. நீங்கள் சரியான விதமாய் ஆராதிக்கத்தக்கதான ஸ்தலம் ஒன்றே ஒன்றுதான் உண்டு. அது கிறிஸ்துவுக்குள். ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று. அதுதான் சுவிசேஷம். நாம் கோட்பாடுகள் வித்தியாசப்பட்டிருக்கலாம், மனிதனால் உண்டாக்கப்பட்ட தத்துவங்கள் நமக்கு வித்தியாசமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு மெத்தடிஸ்ட் சபைக்கு போகலாம், ஆனால் நீ ஒரு மெத்தடிஸ்டா இருக்க வேண்டும். ஒரு பாப்டிஸ்ட் சபையானால் ஒரு பாப்டிஸ்டாக, ஒரு கத்தோலிக்க சபையானால் ஒரு கத்தோலிக்கனாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருமுறை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக ஆனால் அங்கே வித்தியாசங்கள் ஒன்றுமே இல்லை. நடுத்துவ தடுப்புகள் தகுரப்பட்டாயிற்று, நீ விடுவிக்கப்பட்டிருக்கின்றாய். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கும்போது நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அவரை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆராதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. எந்த ஒரு சபை ஸ்தாபனமும் யார் ஒருவரும் இதை உரிமை பாராட்ட முடியாது. அப்படி நீங்கள் செய்வீர்களானால் என்ன ஒரு துணிச்சல் உங்களுக்கு! அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வது அது அன்று கிறிஸ்துவின் ஆவியாயிருக்கும். திருத்துறத்திலிருந்து விலகி போகின்றதாயிருக்கும், அவரிடத்திலிருந்து விலகி போகின்றதாயிருக்கும். உன்னால் அதை செய்யவே முடியாது. தேவன் தம்மை ஆராதிக்கின்றவர்கள் சந்திக்கின்றதான ஒரே ஒரு ஸ்தலம், அது கிறிஸ்துவாயிருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி இடத்தில் சொல்லுகின்ற ஜனங்கள் உண்டு. பீமன் டெக்சாஸில் சமீபத்தில் ஒரு மனிதன் என்னை அழைத்து, வெண்ணம் அவர்களே, உங்களுடைய பெயரானது எங்களுடைய சபை புத்தகத்தில் இல்லை என்றால் உம்மால் பரலோகம் போக முடியாது என்று சொன்னான். நீங்கள் அப்படியா எப்பொழுதாவது நினைத்ததுண்டா? அப்படிப்பட்டது ஒரு காரியத்தை நீங்கள் நம்பாதேயுங்கள். நீங்கள் அந்த குறிப்பிட்ட சபையை சேர்ந்திருக்க வேண்டும் அல்லவென்றால் நீங்கள் பரலோகம் போக முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது தவறானது. அதை விசுவாசிப்பது அன்று கிறிஸ்துவாயிருக்கிறது. நான் இதை சொல்கிறேன், அப்படிப்பட்டது ஒரு ஆவியை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் இழந்து போனவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் இழந்து போய்விட்டீர்கள் என்பதற்கு அது ஒரு நல்ல அடையாளமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் செய்தவழியிலிருந்து அது உங்களை தூர கொண்டு போகிறதாயிருக்கிறது. தேவன் ஒருபோதும் தம்முடைய நாமத்தை எந்த சபையின் மேலும் தரிக்கவில்லை. கிறிஸ்து இயேசுவாகிய அவருடைய குமாரனில் அவரும் அவருடைய குமாரனும் ஒன்றான போது அவரை தரிப்பித்தார். அதுதான் அசலான ஆராதனை ஸ்தலம். வேறு எந்த அஸ்திபாரமும் வேறு எந்த கண்மலையும் போடப்படவில்லை. கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நான் நிற்கிறேன். மற்றெல்லா ஸ்தலமும் அமிழ்ந்து போகும் மணலாயிருக்கிறது. தாபனங்கள் நொறுங்கி விழுந்து போகும், தேசங்கள் இல்லாமல் போகும், ஆனால் அவரோ என்றென்றைக்குமா நிலைத்திருப்பார். தேவனை ஆராதிக்கவும் அவர் மறு உத்தரவாய் பேசவும் கூடியதான ஒரு ஸ்தலத்தை மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கிறிஸ்து இயேசுவை தவிர வேறு ஒரு ஸ்தலமும் இல்லை. அந்த ஒரே ஒரு ஸ்தலம் தான் தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பிக்க தெரிந்து கொண்டதான ஒரே ஸ்தலம் அதுதான். ஆராதிப்பதற்காக அவர் மனிதனை சந்திக்கின்றதான ஒரே ஒரு ஸ்தலம் அதுதான். மற்றதையே விசுவாசிப்பதென்றால் நீங்கள் இழந்து போனவர்களாவீர்கள். கவனியுங்கள், எல்லா 7 யூத பண்டிகைகளும் அங்கே ஒரே இடத்தில் தான் ஆசரிக்கப்பட்டது. அவர்கள் அங்கே ஒரு பண்டிகையை மெத்தடிஸ்டுகளுக்காகவும், இன்னொன்றை அங்கே பாப்டிஸ்டுகளுக்காகவும், பிரஸ்பிடேரியன்களுக்காக ஒன்றையும், அங்கேயும் கத்தோலிக்களுக்காக ஒன்றையும், இங்கேயும் புருஷனுக்காக ஒன்றியுமாய் வைக்கவில்லை. எல்லா ஏழு பண்டிகைகளும் அந்த ஒரே சதத்தில் தான் ஆசரிக்கப்பட்டது. இங்கே அது ஒரு அழகான பாவனையாயிருக்கிறது. நாம் சமீபத்தில் தான் ஏழு சபை காலங்களை குறித்து தியானித்தோம். தேவன் ஏழு சபை காலங்களையும் தம்முடைய வார்த்தையில் கொண்டிருந்தார் என்பதை காட்டப்போகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு சபை காலமும் வார்த்தையின் ஒரு பகுதியை உண்டாக்கியது. அப்படி அவர்கள் அதை உண்டாக்கிய போதெல்லாம் அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். முதன் முதலாக இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பதை கண்டுபிடித்த ஜனங்களைப் போன்று அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதை கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி சரியாக அங்கேயே அது மறித்தது. பின்னர் தேவன் அவர்களை விட்டு வேறு ஒருவருக்குள் கடந்து போனார். அவர் அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் ஒன்றிலும் தடுத்திருக்க மாட்டார். அவருக்கும் அதற்கும் எந்தவித சம்மதமும் இல்லை. தேவனை குறித்து தாறுமாறாக்கப்பட்டது ஒன்றும் அங்கே இல்லை. தேவனுடைய வார்த்தையானது பரிசுத்தமும் கலப்பில்லாதமாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர் தேவனுடைய ஆராதனையின் மையஸ்தலமாய் இருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார். எல்லா ஏழு பண்டிகைகளும் ஒரு ஸ்தலத்தில் தான் ஆசரிக்கப்பட வேண்டும். நீங்கள் பண்டிகையை வேறு எந்த ஸ்தலத்திலும் வைக்க முடியாது. வருஷத்தின் ஏழு பண்டிகைகளும் ஒரே ஸ்தலத்தில் ஆசரிக்கப்பட வேண்டும். ஆகையினால் இந்த ஏழு சபை காலங்களும் அந்த ஒரே ஸ்தலத்திலிருந்து தான் வர வேண்டியதாக இருக்கிறது. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அது என்னவென்றால் ஏழு சபை காலங்களிலும் கிறிஸ்துவானவர் பேசிக் கொண்டிருக்கிறதேயாம். அது முற்றிலும் சரியே, ஏழு சபை காலங்களின் மாதிரி. ஆனால் அவர்கள் அதிலிருந்து ஸ்தாபனங்களை உண்டாக்கிக் கொண்டார்கள். இப்பொழுது நாம் யாவருமா இங்கு இருக்கும் போதே இன்னொரு பாவனையை நோக்குவோம். இயேசுவின் முன்னாளான பஸ்காவே அந்த பாவனையாகும். ரத்தத்தினாலான பலியானது மரணத்தின் மூலமாக வருகின்றது. நாம் இங்கே கவனிக்கிறோம், ரத்தத்தினாலான பலிதான் அந்த ஸ்தலமாக இருக்கிறது. அது கிறிஸ்துவின் முன்னாளாய் இருக்கிறது. ஒரு ஸ்தாபனத்தினால் ரத்தம் சிந்த முடியுமா? சபை ரத்தம் சிந்துகின்றதை ஸ்தாபனத்தினாலான ரத்தம் சிந்துதலை உங்களால் யோசிக்க முடியுமா? நிச்சயமாய் முடியாது. ஒரு ஜீவனில் இருந்து தான் ரத்தம் சிந்த முடியும். இங்கே இயேசுவானவர் ஆட்டுக்குட்டியின் மூலமாக காட்சிக்கு வருகிறார். ஆட்டுக்குட்டியானது கிறிஸ்துவுக்கு பாவனையாகவும் கிறிஸ்துவுக்கு முன்னாளாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்னாளாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்றதான தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் அறிமுகம் செய்தானே, அந்த தேவ ஆட்டுக்குட்டி அவரே. யாத்திராகம 12 அதிகாரத்தில் இயேசுவானவர் காட்சிக்கு வருகின்றதை நாம் இங்கே காண்கிறோம். கவனியங்கள், அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் மரணம் தாக்க முடியாது. மரணமானது ஒரு தேசத்தை தாக்கும் தருவாயில் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் உண்டாயிருக்க வேண்டும். இதன் கீழ் இராத யாவரும் மறித்தார்கள். ஒரே ஒரு ஸ்தலம், அது ஒரு வீடு என்பதாய் அர்த்தமல்ல. ஆனால் அங்கே ஒரு ஸ்தலம் இருந்தது. அந்த ஸ்தலத்தில் தான் ஆட்டுக்குட்டியானது கொல்லப்பட்டது. எங்கே ஆட்டுக்குட்டி ரத்தம் இருந்ததோ அங்கே மரண தூதனால் தாக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஒரு ஸ்தலத்தில் தான் தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்தார். அந்த ஆட்டுக்குட்டியானது ஆதியிலே ஆட்டுக்குட்டி என்று பெயரிடப்பட்டது. கவனியங்கள், அந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான் அவனால் தாக்க முடியவில்லை. இப்பொழுது இன்றைக்கு காரியம் அப்படியாய்த்தான் இருக்கின்றது. ஆவிக்குரிய மரணம் தாக்கக்கூடாத ஸ்தலம் ஒன்றே ஒன்றுதான் உண்டு. அது வார்த்தைதான். காரணத்தினால் வார்த்தையை தாக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய ஜீவிக்கின்ற வார்த்தையாயிருக்கிறது. ஆனால் நீங்கள் கோட்பாட்டை அதனோடு சேர்க்கும் போது வார்த்தையால் அசைந்து தன்னிடமாய் வெளியே போகின்றது. எண்ணெயிலிருந்து தண்ணீரை பிரிக்கின்றது போன்று அது பிரிந்து போம். உங்களால் அதை ஒன்றாய் கலக்க முடியாது. அதனால் நீங்கள் பாருங்கள், கோட்பாடானது ஒரு ஸ்தாபனத்துக்குள் வரும்போது அவர்கள் யாவரும் அந்த கோட்பாட்டின் பின்னே செல்லுவார்கள். அங்கே வார்த்தையானது மறித்து போய் வேறு யாருடனோ போய் அதனை அதிகமாய் பெருக்குகிறது. நீதிமானாகுதல் பரிசுத்தமாகுதல் பரிசுத்தாவின் அபிஷேகம் இவர்களிலிருந்து கோதுமை மணிக்குள் போகும்போது ஒரு அசைவை அது எடுத்துக் கொள்கின்றது. தேவன் சென்ற பாதையை உங்களால் காண முடிகின்றதா? அதே விதமாக தமது நாமத்தை எல்லா நேரங்களிலும் கொண்டு வந்ததை காண முடிகின்றதா? ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். கவனிக்கவும், அதனால் மறிக்க முடியாது. ஜீவனுடைய வார்த்தையினால் மறிக்க முடியாது. இப்பொழுது எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது என்று கவனியுங்கள். மரண தூதனானவன் எகிப்தின் மகா பெரிய கட்டிலிருந்த ஜனங்களை தாக்க தவிர்க்கப்படவில்லை. அதன் புனித நிலங்களை தாக்க தவிர்க்கப்படவில்லை. அதனுடைய பெரிய கட்டிடங்கள், அதனுடைய பார்வோன்கள் அல்லது அந்த தேசத்தின் ஆசாரியர்கள் முதலானவர்களை தாக்காதபடி அந்த தூதன் தவிர்க்கப்படவில்லை. எந்த கட்டிடத்தையும் எந்த தளத்தையும் எந்த நபரையும் அதனால் தாக்க முடியும். ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கு இருக்கின்றதோ அங்கே அதனால் தாக்க முடியாது. தேவனால் அருளப்பட்ட ஸ்தலம் எங்கே இருக்கின்றதோ அங்கே மரணத்தினால் தாக்க முடியவில்லை. அந்த ஸ்தலம் ஆட்டுக்குட்டியே. கவனிக்கவும், அது இஸ்ரவேலையோ அல்லது எபிரேய ஆசாரியர்களையோ அதனுடைய எந்த ஸ்தாபனத்தையோ தாக்க தவிர்க்கப்படவில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அருளப்பட்ட ஸ்தலத்திற்குள் எல்லாரும் இருக்க வேண்டும். இல்லையே மரணம் தாக்கும். சபையே, நீ என்னவாயிருந்தாலும் சரி, நீ எதை சார்ந்திருந்தாலும் சரி, எனக்கு எவ்வித வித்தியாசமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். இல்லையே நீங்கள் மறித்து போவீர்கள். அவருக்கு புறம்பாக உங்களால் ஜீவனோடு இருக்க முடியாது. ஒரு கட்டிடம் என்ற முறையில் ஒரு கால உங்கள் சபையானது சரியாயிருக்கலாம். ஒரு மனிதன் என்ற முறையில் உங்கள் ஐக்கியமானது சரியாயிருக்கலாம். ஆனால் நீங்கள் சரீரத்தை ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மறுதளிக்கும் போது
நீங்கள் அதை செய்கின்ற அந்த நிமிஷத்திலேயே மறித்து போனீர்கள். அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை தலமாக இருக்கின்றது. அவருடைய நாமம் சரியாக அங்கேதான் இருக்கின்றது. அவருடைய நாமத்தை தரிப்பிக்கும்படியாய் அந்த தலத்தை தான் அவர் தெரிந்து கொண்டார். ஒரு சபைக்குள் அல்ல, ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தரிப்பித்தார். கவனியங்கள், பாதுகாப்பு எங்கிருக்கிறது என்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலத்தில் தான், அவருடைய ஆட்டுக்குட்டிக்குள், ஆட்டுக்குட்டியின் நாமத்துக்குள் மட்டும்தான் இருக்கிறது. கவனியங்கள், அது ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி. அவன் ஒரு அவள் அல்ல, அவளாகிய ஒரு சபை அல்ல, ஆனால் அவருடைய நாமம் அவளுடைய நாமம் அல்ல. அவர் எங்கே ஜனங்களை சந்திக்கப் போகிறார் என்பது அவளுடைய நாமத்தில் அல்ல, ஆனால் அவருடைய நாமத்தில், ஆட்டுக்குட்டியான அவருடைய நாமத்தில். இப்பொழுது நாம் சொல்லலாம், சபை மகா பெரிய வல்லமை உள்ள சபை, அவள் இதை செய்தாள், அவள் அதை செய்தாள் என்று. அவள் புயலை எடை போட்டாள், நாம் ஜனக்கூட்டத்தில் மிஞ்சிவிட்டோம், எண்ணிக்கையில் நாம் பெரிதாயுள்ளோம், நாம் ஒரு வல்லமையான சபை, அவள் ஒரு பெரிய காரியம். ஆனால் தேவன் அவள் என்பதை குறித்து ஒரு காரியம் சொல்லவில்லை, அவர் என்று குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அவர் என்பது தான் சந்திக்கும் ஸ்தலம். ஆட்டுக்குட்டி சபை அல்ல, அவளுடைய நாமம் அல்ல, ஆனால் அவருடைய நாமத்தை தான். அவருடைய நாமத்தை அவர் எங்கேயும் தரிப்பிக்கவில்லை, அவருடைய நாமத்தை தான் அவர் தரிப்பித்தார் அவருக்குள். அது நிமித்தமாக நாம் யாவரும் செய்ய வேண்டுவதெல்லாம், அல்லது வார்த்தையினாலோ அல்லது கிரியையினாலோ நாம் எது செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்ய வேண்டும். ஜெபித்தால் இயேசுவின் நாமத்தினாலே நாம் அதை செய்ய வேண்டும். நாம் ஏதாவது வேண்டிக் கொண்டால் அதை இயேசுவின் நாமத்தினால் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் நடந்தால் இயேசுவின் நாமத்தினால் தான் நாம் நடக்க வேண்டும். நாம் பேசினால் இயேசுவின் நாமத்தினால் தான் பேச வேண்டும். நாம் ஞானஸ்தானம் கொடுத்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் நாம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தையினாலோ அல்லது கிரியினாலோ நாம் செய்கின்ற யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்யுங்கள். ஒரு சமயம் ஒருவர் இடத்தில் வந்து அதை குறித்து விவாதித்து பேசுகையில் சொன்னான், சகோதர பிரண்ணாம், என்னுடைய மனைவி, அவள் பெயர் இதுதான், அவன் ஒரு ஊழியக்காரன் ஒருக்கால் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அவன் என்னிடத்தில், என்னுடைய மனைவி, அவள் என்னுடைய பெயரை தரித்துக் கொண்டால் நான் வெறுமனை ஜோன்ஸ் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் அவன் ஜோன்ஸ் அல்ல. அவன் சொன்னான், அவள் அதிகாரிகள் இருந்திருந்து துடுப்பத்தை எடுத்துக்கொண்டு, நான் இப்பொழுது ஜோன்ஸின் நாமத்தினால் தரையை பெருக்கப் போகிறேன், நான் ஜோன்ஸின் நாமத்தினால் பாத்திரங்களை கழுவுகிறேன், நான் ஜோன்ஸின் நாமத்தினால் துணிகளுக்கு துண்டு போடுகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எந்த நாமத்தையும் உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் சொன்னான். நான் அதற்கு, நீர் அப்படித்தான் செய்கிறீர் என்று நான் நம்புகிறேன், அது சரி என்றேன். அவர் அதற்கு, சரி, அவள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, துவங்கும் போதே அவள் செய்கின்ற எல்லா காரியமும் ஜோன்ஸின் நாமத்தை தான் செய்கிறாள் என்றார். நான் சொன்னேன், ஆனால் நீ ஒருபோது வீதியில் நடந்து போய் அவளை சந்தித்து ஜோன்ஸ் வா என்று அழைத்ததில்லை. முதலாவதாக ஒரு கல்யாண வைபவத்தின் மூலமாக அவள் ஜோன்ஸாக ஆக வேண்டும். அப்படி அவள் செய்யவில்லை என்றால் நீ விபசாரத்தில் ஜீவிக்கின்றாய் என்பதாகும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அல்லாமல் வேறு ஏதாவது விதமாக, வேதத்தில் காணப்படாத விதமாக ஞானஸ்தானம் பெற்றிருப்பீர்களேயானால் அது ஒரு விபசார ஞானஸ்தானம். அப்படியானால் நீங்கள் வார்த்தையினாலோ அல்லது கிரியினாலோ எது செய்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால் செய்யுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆனால் முதலாவதாக நீங்கள் அவருடைய நாமத்தில் தான் வர வேண்டும். இன்றிரவு கட்டிடத்தில் அநேக அருமையான பெண்மணிகள், நேர்த்தியான உண்மையுள்ள பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரே ஒரு திருமதி வில்லியம் பிரண்ணம் தான் இருக்கிறார். அவள் ஒருவள் தான் என்னோடு கூட வீட்டுக்கு போக போகிறவள். அவள் ஒருத்தி தான் என்னுடைய மனைவி. உலகத்தில் அருமையான ஜனங்கள், அருமையான சபைகள் இருக்கின்றன. ஆனால் அங்கே ஒரே ஒரு திருமதி இயேசு தான் இருக்கிறார். அவளுக்காகத்தான் அவர் வருகின்றார். அங்கேதான் அவருடைய நாமம் தங்கியிருக்கின்றது. அங்கேதான் அவருடைய ஆராதனை இருக்கின்றது. அவளுக்குள், அவளோடு மட்டும்தான். அது உண்மை. ஓ ஆமையா, அது உண்மை என்று நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது அதன் நிமித்தமாகத்தான் நாம் வாக்கினாலோ கிரியினாலோ எது செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்கிறோம். வானத்தின் கீழே நாம் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 2 கூறுகின்றது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஆமேன். நீங்கள் யாவரும் புரிந்து கொள்கின்ற நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே ஒவ்வொரு உயர்ந்த வானமும் அவர் பெயரில் சூடப்பட்டுள்ளது. பரலோகத்தில் உள்ள குடும்பத்திற்கும் நாமகாரணர் இயேசு என்று வேதம் கூறுகின்றது. பூமியில் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரணர் இயேசு. ஆகவே அதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலமும். அங்கேதான் அவரது தரிப்பித்தார். அதுதான் அவருடைய ஆராதனை ஸ்தலம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது அப்படியாகத்தான் இருக்கிறது என்று நாம் அறிவோம். ஆராதிக்க அவருக்குள்ளே அல்லாமல் வேறொரு ஸ்தலம் இல்லை. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமமே தேவனுடைய மீட்பின் நாமமாயிருக்கிறது. தேவனுக்கு ஏகோவா ஈரே யெகோவா ரப்பா என்று அழைக்கப்பட பெயர்கள் உண்டு. யெகோவா ஈரே, உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கின்ற கர்த்தர். யெகோவா ரப்பா, உன்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதாகும். அவருக்கு அநேகப்பட்ட பெயர்கள் உண்டு, ஆனால் மனுஷீக வர்க்கத்துக்கு சார்ந்ததான ஒரு மீட்பின் நாமம் அவருக்கு உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே. அதுதான் அவருடைய நாமம். அதைதான் அவர் தரிப்பிக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். அவர் அதை எங்கே தரிப்பித்தார்? அவர் அதை கிறிஸ்துவுக்குள் வைத்தார். மற்றெல்லா சமய பெயர்களும் கோட்பாடுகளும் பட்டங்களும் அவைகள் நம்புவதென்றால் அது மரணம் தான். உங்களை பரலோகம் கொண்டு செல்ல நீங்கள் மெத்தடிஸ்ட் சபையை நம்பிக்கொண்டிருப்பீர்களானால் இழந்து போவீர்கள். பெந்தேகோஸ்து சபையை நம்புவீர்களானால் உங்களை பரலோகம் கொண்டு செல்ல நீங்கள் பெந்தேகோஸ்து சபையை நம்புவீர்களானால் இழந்து போவீர்கள். அல்லது பாப்டிஸ்ட், லூத்தரன், பிரஸ்பிடேரியன், கத்தோலிக் அல்லது எந்த சபையும் நம்புவீர்களானால் அவர்களுடைய பெயரிலோ அல்லது அவருடைய பட்ட பெயரையோ அல்லது அவருடைய கோட்பாடுகளை நம்புவீர்களானால் நீங்கள் இழந்து போவீர்கள். ஏனென்றால் அந்த ஆராதனத்திற்குள்ளாக முதலாவதாக நீங்கள் வராமல் உங்களால் ஆராதிக்க முடியாது. ஆமேன். அவருடைய நாமத்தை தரிப்பிக்கும்படியாய் அவர் தெரிந்து கொண்டது அந்த ஸ்தலம். அந்த ஒரே தலத்தில் தான் அவரை தொழுது கொள்வதை அவர் சந்திக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் நீங்கள் மறுத்து போவீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு நிழல் இங்கே இருக்கிறது. அதற்கான வேறு வாக்கியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அவர் எங்கே முன்னிலாய் இருக்கிறார்? அவர் பழுதற்றவராய் இருக்க வேண்டும். அவர் தம்முடைய பெயரை சூட்டுகின்ற ஸ்தலம் அந்த ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதாக இருக்க வேண்டும். இப்பொழுது எந்த ஸ்தாபனத்திற்கு அல்லது எந்த ஒழுங்குமுறைக்கு இதை பொருத்தமாக குறிப்பிட முடியும்? எந்த சபையை நீங்கள் குறிப்பிட முடியும்? கத்தோலிக்கா, ப்ரொடெஸ்டண்டா, யூதமார்க்கமா, அது என்னவா இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு ஸ்தாபனம் எதன் மேல் ஒரு பழுதும் இல்லை என்று உங்களால் குறிப்பிட முடியும். அவைகளெல்லாம் தள்ளப்பட்டதும் ஏற்றுக்கொள்ள மறுத்ததுமாய் இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்தலமானது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கின்றது. அவர் மீதில் ஒரு பழுதும் கிடையாது. அவருக்குள் ஒரு தவறும் கிடையாது. இதை அவர் மீது சுமத்த முடியாது. இப்படியெல்லாம் செய்ய முயற்சிக்கின்ற எல்லா ஜனங்களும் அவருடைய சபையானது பழுதற்றதாக இருக்கிறது, இன்னும் மற்றெல்லாமும் உண்டு என்று கூறுகிறார்கள். அது அசுத்தமான வார்த்தைய மீறுகிறவர்களும் உலக நேசமுள்ளவர்களும் ஆறி மறித்தவர்களும் லவோதிக்கேயரும் அசுசியான கோட்பாடுமாய் இருக்கிறது. ஆனால் அது சத்தியம் அல்ல. ஆனால் அவருடைய எதிராளியான பிலாத்தும் கூட அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று தான் சொன்னான். அவருடைய சொந்த எதிரியும் கூட அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொன்னான். அவர் மீது நீங்கள் எந்த ஒரு பாவத்தையும் சுமத்த முடியாது. அவருடைய நாட்களில் இருந்த ஆசாரியரிடத்தில் அவர், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் ஒரு பாவி என்று உங்களில் யாரால் அதை சுட்டிக்காட்ட முடியும் என்று சொன்னார். நாங்கள் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சபையை எனக்கு சுட்டிக்காட்டுங்கள். வெளிப்படையாக சொன்னால் கொலை செய்யப்பட்டதையும் செய்யக்கூடாத காரியங்களை செய்ததாக அட்டவணையில் எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் செய்ததை தவிர வேறு ஒன்றையும் அவர்களுக்குள் நீங்கள் சுட்டிக்காட்ட முடியாது. அப்படி இருந்தும் அவர்களை சபையில் என்று அடித்துக் கொள்கிறார்கள். எந்த கோட்பாட்டிலும் அல்லது ஸ்தாபனத்திலும் தேவன் சந்திக்கின்றதான ஆராதனை ஸ்தலமாய் இருக்கவே முடியாது. இப்பொழுது நண்பர்களே, உங்களுடைய உணர்வுகளை நான் புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நான் ஒரு செய்திக்கு உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கிறேன். அந்த செய்தி என்னவென்றால், இந்த குழப்பத்தின் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள் என்பதே. அப்படி நான் உங்களை வெளியே வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டால் நான் உங்களை எங்கே கொண்டு போக போகிறேன்? நான் உங்களை பிரண்ணாம் ஜபகுடாரத்துக்கு கொண்டு போவேனானால் மற்றவர்களை போன்றே அதுவும் அவ்வளவு குறைவுகளை உடையதாக இருக்கிறது. ஆனால் நான் உங்களை கொண்டு போகத்தக்கதான இடம் ஒன்றுதான் இருக்கிறது. அங்கு நீங்கள் பத்திரமாகவும் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதாகவும் இருப்பீர்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் உள்ள தேவனுடைய ஆராதனை ஸ்தலம். தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பிட்டதான அந்த இடத்தை தான் நான் இன்றிரவு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அங்கே அதற்குள்ளாக வருகின்ற ஒவ்வொரு நபரையும் நான் சந்திப்பேன் என்று அவர் வாக்களித்துள்ளார். அவனோடு ஆராதித்து அவனோடு புசிப்பேன் என்றார். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக. எந்த ஒரு சபைக்குள்ளும் அல்ல, எந்த கூடாரத்திலும் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறார். தேவன் உள்ளே வந்ததுமான ஸ்தலம் அவரே. வந்து அவருக்குள் வாசம் பண்ணினதும் அவரே. இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவருக்குள் வாசம் பண்ண பிரியமாயிருக்கிறேன். அங்கேதானே தேவன் வாசம் பண்ணி தம்முடைய நாமத்தை கொண்டு வந்து அதன் பேரில் அதை சூட்டினார், இயேசு கிறிஸ்துவின் பேரில். ஆகையினால் அவருடைய நாமமானது ஒரு மனிதனின் மேல், அவருடைய குமாரனின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் சூடப்பட்டது. அவர் அவருக்குள்ளாக குடிக்கொண்டார். பழைய எருசலேமின் பாவனையாக சொல்லப்பட்ட அந்த வாசஸ்தலத்தில் பழைய பண்டிகைகள், பழைய வாசஸ்தலம் ஒரு பாவனையாக இருந்தது. உள்ளே புகையானது வந்தபோது, அதாவது உடன்படிக்கை பெட்டியானது
ஒரு உடன்படிக்கையாய் உள்ளே கொண்டு வரப்பட்ட நாளிலிருந்து அதற்குள்ளிருந்து தேவனுடைய சத்தமானது கேட்கப்பட்டது. அதே விதமாக இயேசு கிறிஸ்துவாகிய வாசனத்துக்குள் வரும்போது தேவனுடைய சத்தமானது கேட்கப்படும். அதில் அந்த இயற்கையான பழைய காரியமானது புதிய காரியத்திற்கு ஒரு பாவனையாயும் நிழலாயும் இருக்கிறது. அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தபோது அவர் சொன்னார், இவர் என்னுடைய இயேசுக்குமாரன், நான் இவருக்குள் வாசம் பண்ண பிரியமாயிருக்கிறேன். நான் ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு அங்கே என்னுடைய நாமத்தை சூட்டுவேன், அங்கே நான் மனிதனை சந்திப்பேன், அங்கேதான் நான் ஆராதிக்கப்படுவேன் என்று சொன்னார். தேவன் ஸ்தலத்தை தெரிந்து கொண்டார். எந்த ஒரு சபை ஸ்தாபனத்திலும் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆமையா, நான் சொன்னது போன்று ஒரு பழுதும் இல்லாதவராய் அவர் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஸ்தாபனமும் அதை தனக்கென்று உரிமை பாராட்ட முடியாது. அப்படி அவர்கள் செய்வார்களே ஆனால் அவர்கள் அண்டி கிறிஸ்துவாயிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே நாம் கண்டறிவது, மறுபடியும் அவருடைய நிழலை கவனிக்கவும். ஆட்டுக்குட்டியானது வைத்து வைக்கப்பட வேண்டி இருந்தது. இதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டுமானால் இது யாத்திரையாகவும் 12:3 உள்ளது. ஆட்டுக்குட்டியானது 4 நாட்களுக்கு வீட்டில் வைக்கப்பட்டு அதை வழிவதற்கு முன்பாக அது தகுதி உள்ளதா என்று இந்த 4 நாட்களில் பரிசோதித்து பார்க்க வேண்டியதா இருந்தது. அது தெரிந்து கொள்ளப்பட்டு அதில் பழுது ஏதாவது இருக்கின்றதா என்று 4 நாட்களுக்கு வைத்து வைத்து அதில் ஏதாவது சுகவீனம் உள்ளதா, அந்த ஆட்டுக்குட்டியில் ஏதாவது குறையாக உள்ளதா என்று பரிசோதிக்க வேண்டியதா இருந்தது. அது 4 நாட்களுக்கு வைத்து வைக்கப்பட வேண்டியதா இருந்தது. இப்பொழுது கவனியுங்கள், யாராவது அது என்ன ஏதோ சிறியதானே என்று ஒரு கால் நினைத்து 14 தேதியில் கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கட்டும், அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த மாதம் 10 தேதியில் தேர்ந்தெடுத்து அந்த மாதம் 14 தேதியிலே அதை கொன்றார்கள். புரிகின்றதா? அது 4 நாட்களுக்கு வைத்து வைக்கப்பட வேண்டும். இப்பொழுது தேவ நாம ஆட்டுக்குட்டியான இயேசுமானவர் எருசலேமுக்குள்ளாக போய் அவருடைய மரணம் அடக்கம் உயிர் தேடுதல் ஆகுமட்டாக வெளியே வரவே இல்லை. அவர் குறை கூறுபவருக்கு கீழாக 4 பகலும் 4 இரவுமாக வைத்து வைக்கப்பட்டார். அந்த ஆட்டுக்குட்டியானது எவ்வளவு பரிபூர்ணமான பாவனையாயிருக்கிறது. 4 நாட்களுக்கு வைத்து வைக்கப்பட்டது. அது எப்பொழுதென்றால் அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று பிலாத்து சொன்னதிலிருந்து. அவரை குறித்த இன்னொரு நிழல், அவரில் ஒரு எலும்பு கூட முறிக்கப்படுவதில்லை. அது அவ்வளவு பரிபூர்ணமாக நிறைவேறிற்று. பலியை கொல்லுவதில் அவர்களால் ஒரு எலும்பையும் முறிக்க முடியவில்லை. அப்படி முறிக்கப்படுமானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கிறிஸ்துவின் கால்களின் எலும்பை முறிக்கும்படியாய் அவர்கள் சுத்தியலை உறவினர்களாய் வந்து அவர் ஏற்கனவே மறுத்து விட்டார் என்றார்கள். அவருடைய விழாவில் ஈட்டியினால் குத்தி ரத்தமும் தண்ணீரும் வர கண்டார்கள். கவனியுங்கள், மறுபடியும் இங்கே இன்னொரு பெரிய காரியம் என்று சொல்லாமல் இருக்க போவதில்லை. ஏனென்றால் பலியில், போஜன பலியில் அவர் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளார். எனக்கு நினைவிருக்கிறது, வேதத்தில் ஒரு நேரத்தில் தீர்க்கதரிசி என்று பள்ளிக்கூடம் என்ற ஒரு பள்ளி இருந்தது. அது ஒரு பெரிய பள்ளி. ஒரு நாளில் எலியா அந்த பள்ளிக்கு போயிருந்ததாக நாம் கண்டறிந்தோம். அவர்கள் அவனிடத்தில், நீங்கள் இங்கே இருக்கின்ற போது காரியங்கள் மிகவும் கடினமாக இருக்கிறது, ஆகவே நீர் போய்விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு கூட்ட ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் சில பருப்புகளை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க வெளியே சென்றிருந்தார்கள். அவர்கள் அதை செய்த போது அவர்கள் மனிதறிய கொம்மட்டி காய்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் வந்தபோது ஏதோ காட்டு காய்களை கொண்டு வந்தார்கள். அது விஷமாக இருந்தது. அதை அவர்கள் பானையில் போட்டார்கள். அந்த பானை கொதிக்க ஆரம்பித்தது. யாரோ ஒருவர் அப்பொழுது பானையிலே சாவி இருக்கிறது, இப்பொழுது எங்களால் சாப்பிட முடியாது என்று சொன்னார்கள். ஒரு கைப்பிடி நிறைய மாவு கொண்டு வார்கள் என்று எலியா சொன்னான். அவன் அதை எடுத்து பானையிலே போட்டு சாப்பிடுங்கள், பானையில் சாவு நீக்கப்பட்டது என்று சொன்னான். அந்த போஜன பலி, கிறிஸ்துவே, போஜன பலியில் பங்கெடுக்கும் வஸ்துக்கள் எல்லாம் ஒரே சீராக அரைத்திருக்கப்பட வேண்டும். அவரே சுகமளிக்கிறவர் என்றும் தம்மை பதிலாக நிறுத்தி மரணத்தை அதிலிருந்து நீக்கி 2 பிரமாணங்களை கொண்டு ஜீவனை அதில் அளிக்கிறார் என்பதனை காட்டும்படியாக அப்படி செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா! எந்த ஒரு ஸ்தலத்தில் மரணம் இருக்கின்றதோ அங்கே கிறிஸ்து உள்ளே வரும்போது ஜீவன் உள்ளே வருகின்றது. நேற்று மீண்டும் என்று மரணத்தவராய் இருக்கிறவர் அவரே. எங்கே மரணம் இருந்ததோ அங்கே ஜீவன் உண்டானது. ஏனென்றால் போஜன பலியாகிய கிறிஸ்து உள்ளே கொண்டு வரப்பட்டார். நாம் அவகாசம் எடுத்துக்கொண்டு இவைகளை பிட்டு ஆராய்ந்து பார்ப்போமானால் என்ன ஒரு பெரிதான பாடமாக இவைகள் இருக்கும். இப்பொழுது கவனியுங்கள், நிழல்கள் பற்றின வார்த்தையில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. நிழலை பற்றின ஒரு வார்த்தையும் கூட இதுவரை தவறி போகவில்லை. எல்லா காரியமும் பாவனையில் பரிபூர்ணமாயிருக்கிறது. அவரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம். தேவனுடைய நாமம் அவருக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவரே தேவனுடைய ஆராதனை ஸ்தலம். தேவனுடைய நாமம் அவருக்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அவரே தேவனுடைய வார்த்தையும் அவரே தேவனுடைய நாமமாயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய நாமமும் இரண்டும் அவராயிருக்கிறார். வார்த்தை மாமிசமானதும் அவராயிருக்கிறார். அவரே தேவனுடைய வார்த்தையும் தேவ ஆட்டுக்குட்டியும் தேவனுடைய நாமமும்
அவரே தேவனுமாயிருந்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு ஸ்தலமுமாக அவர் தானே இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக வேறு எந்த ஒரு ஸ்தலத்தையும் தேவன் நிராகரிக்கிறார். உங்களால் வேறு எந்த இடத்திலும் அவரை ஆராதிக்க முடியாது. மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களாய் போதித்து அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார் என்று அவர் சொல்லியுள்ளார். இதுதான் மார்க்கம், அதுதான் மார்க்கம் என்று போதிக்கின்ற கொள்கைகளும் கோட்பாடுகளும் மற்றெல்லா காரியங்களும் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது என்று வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால், ஆட்டு தொழுவத்திற்கு நானே வாசல், வேறு வழியாய் வருகின்ற யாவரும் திருடர்களாயிருக்கிறார்கள் என்பதாகும். அணுகக்கூடிய ஒரே ஒரு வழி அவரே. அவரே வாசலாயிருக்கிறார், அவரே வழியும், அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமாயிருக்கிறார். இருக்கின்ற எல்லா காரியமும் ஒரே வழியும் ஒரே சலமும் ஒரே ஒரு ஆராதனையும் ஒரே ஒரு நாமமாயிருக்கிறது. எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கட்டப்பட்டதாயிருக்கிறது. எல்லா பழைய ஏற்பாடும் அவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாடும் அவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கற்பனைகளின் வார்த்தையினால் சபையானது அவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே அன்றி வேறொரு ஸ்தலமோ அல்லது வேறொரு நாமமோ அல்லது வேறெங்கேயோ ஒரு மனிதனை சந்திப்பதாக தேவன் ஒருபோதும் வாக்களித்தது கிடையாது. கவனியுங்கள், இந்த ஒரே ஒரு ஸ்தலத்தில் தான் தம்மை ஆராதிப்பவர்கள் சந்திப்பதாக தேவன் வாக்களித்துள்ளார். அனைவரும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டதும் நம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டதல்ல, நம்முடைய சிந்தனையின்படியாய் அல்ல, ஆனால் அவருடைய சிந்தனையின்படியே அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படியேயாய் உள்ளது. அவருடைய நாமத்தை அவர் தரிப்பிக்கின்ற ஸ்தலமாய் அது இருக்கும், அது அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படியாயிருக்கும். ஆகவே அவர் எது தெரிந்து கொண்டாரோ அங்கே அவருடைய நாமத்தையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாம் கண்டறிந்தோம். அவருடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலினால் இப்பொழுது அவருடைய நாமத்தை அவர் தரிப்பித்தான ஸ்தலத்தையும் அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் வேறெந்த ஒரு ஸ்தலமும் வேற எந்த ஒரு நாமமும் இல்லை என்று கண்டறிந்தோம். அதை குறித்து திருப்தித்தானே ஆமென் என்று சொல்லுங்கள். இப்பொழுது காரியம் என்னவென்றால் அந்த ஸ்தலம் எங்குள்ளது என்று நாம் கண்டறிந்தபடினால் கிறிஸ்துவுக்குள் அல்லாமல் வேறெந்த ஸ்தலமும் ஆராதனைக்காக எங்கேயும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் மனம் திரும்பலாம், நீங்கள் அதை செய்யக்கூடும், ஆனால் நீங்கள் இன்னமும் ஆராதித்துக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் மன்னிப்பைத்தான் கோருகிறீர்கள். என்னை நானே அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டு பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் சம்பவித்துக் கொண்டிருந்ததை அவர்கள் கண்டபோது அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து சபையறை செய்தது. அவர்கள் புதிய தாட்சரசத்தினால் எழுந்திருக்கிறார்கள், அவர்கள் வெறித்தவர்களைப் போல் நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். கன்னிகையாகிய மரியாளும் மற்றவர்கள் எல்லாரும் ஆக 120 பேர் கூடியிருந்தனர். அவர்கள் குடித்தவர்களைப் போன்று தள்ளாடி கொண்டும் அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டும் இப்படியாயிருந்தார்கள். இந்த மனிதர்கள் புதிய தாட்சரசத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பேதுரு எளிமை என்று மனிதர்களே, சகோதரர்களே, இந்த மனிதர்கள் புதிய தாட்சரசத்தினால் நிறைந்திருக்கவில்லை. ஏனென்றால் இன்றைய தினத்தின் 3 மணி வேலையாயிருக்கிறது. ஆனால் இதுவோ யோவேல் தீர்க்கதரிசியினால் உரித்தபடியாயிருக்கிறது. இதோ கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் திருதர்சனம் சொல்லுவார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உயரவானத்திலும் பூமியிலும் அக்னியையும் அக்னி ஸ்தம்பங்களையும் புகை ஸ்தம்பங்களையும் அடையாளங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பதே ஆகும் என்றான். அவர்கள் இதை கேட்டபொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், மனிதர்களே, சகோதரமார்களே, நாங்கள் என்ன செய்யலாம் என்றார்கள். பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவினத்தை பெறுவீர்கள். பாகத்தத்துவமானது வரப்போகின்ற எல்லா தலைமுறைகளுக்கும் உள்ளது. இப்பொழுது நாம் அதை கண்டறிந்தோம். இப்பொழுது நாம் எப்படி அவருக்குள்ளாக போக முடியும் என்பதை கண்டறிய வேண்டும். இந்த ஆராதனை தலத்திற்குள்ளாக நாம் எப்படி பிரவேசிக்க முடியும்? 1 கொரிந்தியர் 12 அதை தீர்த்து வைக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரே ஆவியினால் ஒரே சபையினால் என்றல்ல, ஒரே கோட்பாட்டினாலும் அல்ல, ஒரே போதகரால் என்றல்ல, ஒரே பேராயரா என்றல்ல, ஒரே ஆசாரினால் அல்ல, ஆனால் ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அந்த சரீரத்தில் உண்டாயிருக்கின்ற ஒவ்வொரு வரத்திற்கும் நாம் பங்காளிகளாக ஆகின்றோம். ஆமையா, சேர்ந்து கொள்வதல்ல, கோட்பாடுகளை திரும்ப திரும்ப சொல்லுவதல்ல, எழுச்சி ஊட்டுவதல்ல, குறைந்து போவதுமல்ல, கை குறுக்குவதல்ல, அல்லது வேறு எந்த காரியமும் அல்ல. ஆனால் பிறப்பின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். ஆமேன். ஒரே பரிசுத்த ஆவியானவரால் நாம் யாவரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். அந்த சரீரம் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். எப்படி அந்த சரீரத்திற்குள்ளாக இருந்து கொண்டு நம்மால் வார்த்தையை மறுக்க முடியும்? அல்லது சரீரத்திலேயே இல்லாததாய் அதை வேறு எங்கேயாவது எப்படி பொருத்த முடியும்? நம்மால் அதை எப்படி செய்ய முடியும்? கவனியுங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம். நீங்கள் உண்மையாகவே அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற போது உண்மையான அத்தாட்சி என்னவென்றால், நீங்கள் அவரை வார்த்தையை விசுவாசிக்க என்பதாகும். நீங்கள் எப்படி அவரின் ஒரு பாகமாக இருந்து கொண்டு அவரை மறுக்க முடியும்? என்னுடைய கரமாய் இருக்கும் போது என்னால் எப்படி என் கரத்தை மறுக்க முடியும்? அப்படி நான் செய்வேனானால் என்னுடைய மூளையில் ஏதோ கோளாறு இருக்க வேண்டும். எனக்கு ஏதோ மூளையில் கோளாறு இருக்குமானால் என்னுடைய கரம் அல்லவென்று மறுப்பேன், என்னுடைய கால் அல்லவென்று மறுப்பேன். தேவன் சொன்ன வாக்குத்தம் பண்ணின எந்த வார்த்தையும் மறுக்கின்ற ஒரு விசுவாசத்தில் அங்கே ஏதோ ஆவிக்குரிய கோளாறு இருக்கின்றது. விசுவாசி என்று அழைக்கப்படுகின்ற அவரிடம் ஏதோ ஆவிக்குரிய கோளாறு இருக்க வேண்டும். அவரை குறித்த ஒரு சிறு எழுத்தும் கூட உங்களால் மறுக்கப்பட முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதில் ஒரு பாகமாகிவிட்டீர்கள். நீங்கள் அவரில் ஒரு பாகமாக ஆனீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள். அவருடைய சரீரத்திற்குள்ளாக உங்களை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள். என்ன ஒரு அற்புதமான காரியம்! சந்திப்பதற்கென்று தேவன் ஒரு குறிப்பிட்ட சரத்தை உடையவராயிருக்கிறார். அவர் ஆபிரகாமை சந்தித்தார், அங்கே ஆபிரகாம் அவரை ஆராதித்தார். பழைய ஏற்பாட்டின் காலம் முதலாக எல்லாம் அப்படியேதான். அவருடைய வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையானது உனக்குள்ளாக அவர் மூலமாக வியாக்கியானிக்கப்படும். உங்களுக்கு அது புரிகின்றதா? நீங்கள் ஜீவிக்கிற நாட்கள் நிறைவேறும்படியாக அவர் வாக்களிக்கப்பட்ட வார்த்தையானது எல்லாராலும் வாசிக்கப்படுகின்றதான தேவனுடைய எழுதப்பட்ட நிருபங்களாய் நீங்கள் இருப்பீர்கள். என்னிடம் உள்ளதென்று நீங்கள் உரிமை பாராட்டுவதல்ல, ஆனால் தேவன் உன் மூலமாக செய்கின்ற காரியங்கள் உங்களால் உரிமை பாராட்டக்கூடியவர்களை காட்டிலும் ஒருத்த சத்தமாய் பேசும். தேவன் சொன்னார், விசுவாசிக்கவில்லை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று அந்த காரியங்கள் உங்கள் மூலமாக பேசும். இப்பொழுது எப்படியா இருக்கும் என்று அவர் இந்த காலத்தை குறித்து பேசினார். இந்த காலத்தில் உள்ள விசுவாசிகள் இந்நாட்களுக்கு அவர் என்ன வாக்கு பண்ணியுள்ளாரோ அதை விசுவாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் பேழைக்குள் நுழைந்து போன்றும், ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிந்து போன்றும் அதே விதமாக உள்ளது. இப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறுதவராய் இருக்கிறார் என்ற செய்திக்குள்ளாக வர வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். நீங்கள் அதற்குள்ளாக எப்படி போக போகிறீர்கள்? ஞானஸ்தானத்தின் மூலமாக. எதனாலான ஞானஸ்தானம்? தண்ணீரா? பரிசுத்த ஆவியினால். ஒரே ஆவியினாலே நாம் யாவரும் இந்த ஒரு சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அவருடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தை வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் என்ன வாக்களித்துள்ளார் என்பதை அவர் உங்கள் மூலமாக அதை வியாக்கியானிப்பார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் வாக்குத்தம் பண்ணின காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை பின்பற்ற சபையானது அவ்வளவாய் அவரை போன்று ஜனங்கள் அதை அறியும்படியாயிருக்கும். அலங்கார வாசல் சுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பேதுருவையும் யோவானையும் அவர்கள் விசாரித்த போது அவர்களை கவனியுங்கள், அவர்கள் படிப்படியாளர்கள் என்றும் பேதுமொழிகள் என்றும் அந்த ஆசாரியர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவள் என்று கண்டுகொண்டார்கள். எக்காரணத்தைக் கொண்டு? அவர் செய்த கிரியைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தபடியினால். பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் அவர் இருக்க வேண்டும். இன்றைக்கும் அது அதே விதமாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ நினைவிருக்கட்டும், அவர் நேற்று மீண்டும் என்றும் ஆனதவராயிருக்கிறார். இருக்கின்றதான அந்த ஒரே தலத்தில் அவருக்குள் தேவன் உங்களை சந்திக்கிறார். ஏனென்றால் அங்கேதான் அவருடைய நாமத்தை தரிப்பிக்க அவர் தெரிந்து கொண்டார். இயேசுவுக்குள்ளாக இயேசுதான் தேவனுடைய நாமம். நினைவிருக்கட்டும், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குரிய பட்டப்பெயர்களாக இருக்கிறது. மத்தேயுவில் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா தேசங்களுக்கும் உபதேசித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று சொன்னபோது இன்றைக்கு அது எப்படி தவறாக வியாக்கியானிக்கப்பட்டு பிதாவுடைய நாமத்தினால், குமாரனுடைய நாமத்தினால், பரிசுத்தாவின் நாமத்தினால் என்று சொல்லப்படுகிறது. அது எழுதப்படவும் கூடவில்லையே. அங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால் என்று ஒருமையாக எழுதியிருக்கிறது. பிதா என்பது ஒரு நாமம் அல்ல, குமார் என்பது ஒரு நாமம் அல்ல, பரிசுத்தாவி என்பது ஒரு நாமம் அல்ல, அது ஒரு பட்டப்பெயர். பத்து நாட்களுக்கு பின்னர் பேதுரு எலும்பி நின்று நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அப்படியானால் அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவன் செய்தான். அவர் செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியத்தை அவன் செய்தான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்டப்பை ஞானஸ்தானம் பெற்றதாக வேதத்தில் ஒரு மனிதனும் இல்லை. ரோமா புருநிலை நியாசாவில் நியாசா கோட்பாடு கொண்டு வருவது மட்டுமாக அது இருந்ததாகவே இல்லை. அது கத்தோலிக்க சபையின் ஒழுங்குமுறையின்படியாய் அவர்களுடைய போதனையின்படியாய் ரூபகாரப்படுத்தப்பட்டதாய் காணப்பட்டது. அது என்னிடம் இருக்கின்றது, அது உண்மை. எங்களுடைய விசுவாசத்தை பற்றின உண்மைகள் மற்றும் அது போன்றவை. அது முற்றிலுமாக ஒரு ரோமன் கத்தோலிக்க கோட்பாடு. அது வேதத்தில் இல்லை என்றும், ஆனால் வேண்டுமென்றால் அந்த வார்த்தைகளை மாற்றி அமைக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு போப்பு நிமித்தமாக என்று அவர்கள் சொல்வார்கள். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போடுகின்ற அல்லது ஒரு வார்த்தையை கூட்டுகின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுக்கப்பட்டு போம் என்று இயேசு சொன்னார். ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் அல்ல, அல்லது ஒரு பத்தி அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை எடுத்து போடுகிற எவனொருவனும் ஆதியிலே தேவன் தமிழ் பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையினால் அரண் உண்டாக்கினார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தையானது எல்லா மரணத்திற்கும், எல்லா இருதய அடைப்பிற்கும், எல்லா துக்கத்துக்கும் காரணமாயிருந்தது. ஏவாள் அவள் ஒரு வாக்கியத்தை உடைக்கவில்லை, அவள் ஒரு வார்த்தையை தான் உழைத்தார். ஏசுவானவர் வேதத்தின் மத்திய பாகத்தில் வந்தபோது, இப்போது நான் சொன்னது முதலாவது புத்தகம், ஏசுவானவர் வேத புத்தகத்தின் மத்திய பாகத்தில் வந்தபோது அவர் என்ன சொன்னார்? மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 22:18 வசனத்தில் வேதத்தின் கடைகோடி பகுதியில் ஏசுவானவர் தாமே சொல்லுகிறார், நான் கடைசியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவர் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது எடுத்து போட்டாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும். ஏனென்றால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இருந்து அவன் ஜனங்களை தவறாக கொண்டு போனான். அவ்விதமாக செய்வதனால் அவர்களுடைய ரத்தத்திற்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். நாம் அந்த ஒரு ஆராதனை தலத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமேன். சரிதானே? நினைவிருக்கட்டும், ஆராதிக்கும்படியாக சந்திக்கக்கூடிய தலம் வேறு ஏதும் இல்லை, ஒரு ஸ்தலமும் இல்லை. தேவன் அதை தெரிஞ்செடுத்தார். யோவான் பழைய புதிய ஏற்பாடுகளுக்கும் இடையே உள்ள கட்டத்தில் காலங்களுக்கு முன்பாக, இப்போது நன்றாக கூர்ந்து கவனியுங்கள், அந்த பெரிய கழுகாகி யோவான் ஒரு நாள் வனாந்திரத்திலிருந்து பறந்து வந்து கொண்டு அதனுடைய மகத்தான இறக்கைகள் விரிக்கப்பட்டதா யோர்தான் நதிக்கரையில் வந்திறங்கினது. பழைய புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வழியை ஒரு பெரிய கழுகு தீர்க்கதரிசி இணைத்து வைத்தது. அவர்களை வலது இடது பக்கங்களிலிருந்து அவன் அழைத்தான். அவன் ஒரு மனம் திரும்புதலுக்கான நாளை அழைத்தான். பரிசேவ சரிசேகளும் அங்கே வெளியே வந்தார்கள். அவர்களிடத்தில் அவன், ஆபிரகாம் எங்களுக்கு பிதா என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள், ஏனென்றால் இந்த கழுகுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவனாலே கூடும் என்றார். ஓ என்னே, அவன் தனது சுவிசேஷத்தை அறிவிக்க துவங்கி, உங்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அவரை அறியீர்கள். நான் அவரை இன்னும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை, ஆனால் அவர் வரும்போது நான் அவரை அறிந்து கொள்வேன். அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் அவர் ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். சோற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி பதறையோ அவியாத அக்னினால் சுட்டரிப்பார் என்று சொல்லி சென்றான். அவன் தன்னுடைய மகத்தான மிரட்டல்களை சத்தமிடுகையில் அந்த மகத்தான பெரிய கழுகானது அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தது. அங்கே அவலட்சணம் வெளிவந்தது. அல்லது அந்த நேரத்தில் சக்கரவர்த்தியாய் ஏசாதிபதியாயிருந்த ஏரோது அவனுடைய சகோதரன் மனைவியை மணந்து கொண்டான். அந்த பெரிய சுவிசேஷ கழுகானது அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியுமா? யார ஒருவர், யோவானே நீ இப்பொழுது விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறித்து பேச வேண்டாம், ஏனென்றால் ஏதோது அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். அவன் முகத்துக்கு நேராக நடந்து போய், நீ அவளை வைத்துக் கொண்டிருப்பது முறையல்ல என்று சொன்னான். சரிதான், அது என்ன? வனாந்திரத்திலிருந்து வந்த கழுகு அவன்தான். மனிதனுடைய மிரட்டல்கள், ஏதோ ஸ்தாபன பயமுறுத்தல்கள் இவைகளின் கீழ் அவன் பயிற்சிக்கப்படவில்லை. ஆனால் சரியானது என்னவா இருக்கும் என்று அறிந்து கொள்ள அவன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வல்லமையின் கீழ் பயிற்சிவிக்கப்பட்டவனாயிருந்தான். மேசியாவின் அடையாளம் கண்டுகொள்ளுதலை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா! வார்த்தை என்றால் நம்முடைய தேவனை ஸ்தோத்திரங்கள் என்று அர்த்தம். பயந்து போக வேண்டாம், நான் ஒருவரையும் இம்மட்டும் புண்படுத்தவில்லை, நான் உணர்ச்சி வசப்படவில்லை, நான் எங்கே இருக்கிறேன் என்று நான் அறிவேன். அந்த பெரிய கழுகாகி அவன் அங்கே பறந்து வந்து கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பதை குறித்து நான் சிந்திக்கும் போது அவன் சொன்னான், அவர் வரும்போது நான் அவரை அறிவேன் என்றான். ஒரு நாள் அவன் எங்கே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். ஆசாரியன் அந்த பக்கமாக நின்று கொண்டு, நீ என்ன சொல்லுகிறாய்? அன்றாட பரியானது நீக்கப்படும்படியான ஒரு நேரம் வரும். நாம் கட்டினதான இந்த மகத்தான ஆலயமும் நாம் இதற்காக எடுத்த பிரயாசங்களும் இல்லாமல் போய்விடும் என்றால் சொல்லுகின்றாய்? நாம் ஒரு பெரிய ஸ்தாபனம் அல்லவா? அவன் அதற்கு ஒரு நேரம் வரும், அப்போது சகலமும் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னான். அவர்கள், அப்படி ஆக முடியாது, நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றார்கள். அவன் சுற்றுமுற்று பார்த்தான், இதோ அவர் அங்கே இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் அங்கே இருக்கிறது.
ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற உண்மையான ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கிறது என்று சொன்னான். அவன் ஒன்று இதோ வருகிறார், மெத்தோடிஸ்ட் இதோ வருகிறார், பாப்டிஸ்டர் இதோ வருகிறார், கத்தோலிக் என்றவன் சொல்லவில்லை. அவன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறது என்று சொன்னான். இருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாவல இடமானது அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்குள் இருக்கின்றது. அவர் ஒருவருக்குள் மட்டுமே ரட்சிப்பு இருக்கிறது. எந்த சபையிலோ, எந்த கோட்பாட்டிலோ, எந்த ஜனத்திலோ, எந்த தகப்பனிலோ, எந்த தாயினிடத்திலோ, எந்த பரிசுத்த மனுஷனிடத்திலோ, பரிசுத்த ஸ்தலத்திலோ இல்லை, அல்லது ஒன்றிலும் இல்லை. அது பரிசுத்த தேவனுக்குள்ளாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அங்கே ஒரு மனிதனின் மீது மீட்பிற்காக தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்தார். அவர் தானே பாவிகளாகிய நம்முடைய பாவங்களுக்காக கிரயத்தை செலுத்தினார். அந்த ஒரே இடத்தில் தானே ரட்சிப்பு இருக்கின்றது. அந்த கண்மணியின் மேல் தான் நான் நிற்கிறேன். யோவான் அவரை அடையாளம் கண்டுகொண்டான். அவன் சொன்னான், அவர் நடந்து வந்து கொண்டிருந்த போது நான் அவரை அறியாதிருந்தேன், ஆனால் நான் பாடம் கற்றுக் கொண்டிருந்ததானே அந்த இடத்திலே அவருடைய தகப்பனை போன்று வேதாகம பள்ளியில் பயிற்சி பெறவில்லை, நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஆசாரியனாய் அல்ல, ஆனால் வண்ணாந்திரத்தில் பயிற்சிக்கப்பட்டிருந்தான். அங்கே சர்வ வல்லமல்ல தேவனுடைய வேதாகம பள்ளியிலே இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்காக காத்துக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு மனித குருவினால் உருவாக்கப்பட்டதை அல்ல, அதை குறித்து தேவன் என்ன சொன்னார் என்பதே. யோவான் மேலாக பார்த்து ஆவியானவர் இறங்குகின்றதை கண்ட போது அவன் சொன்னான், இவர்தான் அவர் என்று நான் சாட்சி பகிர்கிறேன் என்று. ஓ என்ன, அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய ஆராதனை ஸ்தலம், அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய மறைந்து கொள்ளும் ஸ்தலம், அங்கேதான் இருக்கின்றது உலகத்தில் பாபத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டி. எந்த சபையாலும் அல்ல, எந்த கோட்பாட்டினாலும் அல்ல, வேறெந்த காரியத்தினாலும் அல்ல, ஆனால் உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியினால் யோவான் அதை எப்படி பொருத்தினான் என்று பாருங்கள். அவன் பரிசெயலாகிய நீங்கள் தான், சரி சரிசெயலாகிய நீங்கள், ஏரோதியராகிய நீங்கள் என்று சொல்லவில்லை. அவன் சொன்னது, அதோ இருக்கின்றது ஆட்டுக்குட்டி, அதுதான் அந்த ஸ்தலம், அவருக்கு அந்த பெயர் சூடப்பட்டுள்ளது, அவர்தான் அந்த நபர், வானத்தின் கீழே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றுதான் சொன்னான். யோவானை குறித்து இயேசுவானவர் என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். இயேசுவானவர் என்ன செய்கிறார் என்று கண்டறியும்படி ஒரு நாள் யோவான் ஆட்களை அனுப்பினான். அவருடைய முதலாம் வருகைக்கு முன்ன ஜனங்கள் பின்பற்றி போகும்படியாக சரியான பாதையை காட்டுகிறதுக்கான அந்த மகத்தானதும் பிரகாசிக்கிறதுமான வெளிச்சமாய் அவன் இருக்கிறான் என்று அவர் சொன்னார். இதை தவிர விடாதீங்கள். இயேசு சொன்னார், யோவான் தான் அந்த வெளிச்சம் என்று. மல்கியா 3 தவறொன்றுமில்லை. பிரகாசிக்கின்ற மகத்தான வெளிச்சத்தினுடைய தீர்க்கதரிசியானவர் ஆட்டுக்குட்டி அவர் ஒருவரே என்று இயேசுவானவரை அடையாளம் கண்டுகொண்டான். அந்த ஆச்சாரியர்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தான மற்ற ஆறுகள் எல்லாம் அச்சா இல்ல விதமான காரியங்களும் புத்தியீனமானது. அந்த ஆட்டுக்குட்டி இங்கே இருக்கிறது. அந்த பிரகாசிக்கின்ற மகத்தான வெளிச்சத்தினுடைய அந்த மனிதன் அவன் தான் அந்த வெளிச்சம் என்று இயேசுவானவர் சொன்னார். மல்கியா 3 சொல்லுகிறது, வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக எனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புகிறேன். வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவனாகிய அவன் அவரை அந்த ஸ்தலத்தை அடையாளம் கண்டுகொண்டான். அது அவர்தான், அது தவறேதுமில்லை, அது அவர்தான். அடையாளம் அவரை பின்தொடர்கின்றதை நான் காண்கின்றேன், அது அவர்தான் என்று நான் அறிவேன். பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் இறங்கி வந்து அவர் மேல் அமர்ந்ததை நான் கண்டேன் என்றான். அது அவர்தான் என்று அவன் நிச்சயமுள்ளவனாயிருந்தான். அப்படியானால் என் சகோதரனே, முடிக்கின்ற வேளையிலே ஒரு காரியத்தை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நாம் இப்படி சொல்லலாம், மல்கியா 4 நமக்கு இன்னொரு கழுகும் ஒரு அக்கிரி சம்பவமும் தவறுகின்ற இன்றைய சபையை தொடர்ந்து வரும் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கவில்லையா? அதாவது அவர் எபிரேயர் 13:8 என்று அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். வனாந்திரத்திலிருந்து பறந்து வந்து கொண்டிருக்கின்ற இன்னொன்று நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கவில்லையா? ஆமேன், அது சரியாக உண்மையானது. மனுஷகுமாரனாகிய கழுகு தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டும் என்று கூறுகின்ற லூக்கா 17:30 எவ்வளவு பொருத்தமாக இதற்கு அமைகின்றது. ஆவணங்கள் மற்ற காரியங்கள் போன்றதான மற்ற ஆராதனை தலங்களை ஒன்றுமில்லாததாக்கும்படியாக அமைகின்றது. தேவன் அவருடைய ஸ்தலத்தை தெரிந்து கொண்டார், அங்கே இருக்கிறது என்று யோவான் சொன்னார். பின்னர் மல்கியா 4 பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்பி அதே காரியம் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்றும், அவர் மறித்து கிடக்கவில்லை, இக்காரியங்கள் எல்லாம் வேறு ஒரு காரியத்துக்கு உரியது அல்ல என்றும், இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் அந்த காலத்துக்கு மட்டுமல்ல இன்றைக்கு மாறாதாய் இருக்கிறது என்று நாம் சொல்லும்படியாக இருக்கிறது. ஆமேன். மற்றெல்லா ஆராதனைகளையும் பயனற்றதாக ஆக்கும்படியாக அதைதான் கடைசி கால கழுகானது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மற்றெல்லாமும் முட்டாள்தனமானவை என்று எடுத்து காட்டும்படியாக ராவணம் அர்த்தமற்றது. ஆனால் அவர் செய்த அதே அடையாளங்களைக் கொண்டு மறுபடியும் அவைகளை சுட்டிக்காட்டி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று காட்டும்படியாக. அல்லேலூயா. நாம் சமீபத்தில் தியானித்ததான அந்த 4 ஜீவன்களையும் நாம் வெளிப்படுத்தல் 4:7 பார்த்தோம். முதலாம் ஜீவனானது சிங்கமுகம் போன்றுள்ளதாக நாம் கண்டோம். அந்த நாளின் சவாலை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போன முதலாம் ஜீவன் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று நாம் கண்டோம். அவருக்கு பின்னர் அடுத்த ஜீவன் வந்தது. அந்த ஜீவனானது பாரத்தை சுமக்கத்தக்கதான ஒரு பலிக்கான காலை என்பதை நாம் கண்டறிந்தோம். அந்த பிரதான ரோம சபையின் நாட்களில் சபையானது பலியாக மறித்து போனது. அடுத்ததாக வந்த ஜீவன் ஒரு மனிதனுடைய முகம் போன்றதான முகம் உள்ளதாயும் இருந்தது. அந்த மனிதன் தான் சீர்திருத்தக்காரர்கள், மனிதனுடைய கல்வி வேதியியல் போன்றவைகள் வரக்கூடியதான நான்காம் ஜீவன், வரவேண்டியதான கடைசி ஜீவன். அது ஒரு பறக்கும் கழகு என்று வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொன்னார், இந்த நாளில் வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று. ஓ என்ன, அந்த நாளில் வெளிச்சமாயிருக்கும். சீர்திருத்தக்காரர்களுக்கான ஒரு நேரம் உண்டாயிருந்தது. மேலாட்டமாயிருந்த ஒரு நாள் நமக்கு இருந்தது. அதை பகலாகவோ இரவாகவோ அழைக்க முடியாது. ஆனால் சாயங்கால நேரத்திலே, கழுகின் நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். கழுகு நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும். மகிமையின் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டறிவீர்கள். தண்ணீர் பாதையில் தான் இன்றைக்கு வெளிச்சம் உண்டு. ஏசு என்ற வெளியேறப்பட்ட நாமத்துக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. வாலிபமே, வயதானதே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உன்னை உள்ளாக ஞானஸ்தானம் தருவார். ஏனென்றால் சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையே. ஆமேன். சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம். ஓ, எதற்காக இந்த செய்தி வந்தது? அவன் என்ன செய்ய போகிறான்? அவனுடைய நாளில் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். உண்மையான வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவருடைய பிள்ளைகளை வரவேற்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் ஊடாக வழிநடத்தின அதே அக்கினி சம்பத்தை கொண்டு ஆராதிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம் இயேசு கிறிஸ்து இருக்கின்றதான ஒரே ஒரு இடம் அதுதான். ரட்சிப்பிற்காக தேவனிடம் அந்த ஒரே ஒரு நாமம்தான் உள்ளது. பரலோகத்தின் குடும்பத்திற்கும் உலகத்தில் உள்ள குடும்பங்களுக்கும் அவர் நாமகரணராயிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. ஓ சபையே, ஓ ஜனமே, பாவியான நண்பனே, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொன்றின் மேலேயும் நம்பிக்கை வையாதேயுங்கள். எந்த பிரசங்காரின் பேரிலும் நம்பிக்கை வையாதீர்கள். உன்னை ரட்சிக்கும்படியாய் வேறொருவர் பேரிலும் நம்பிக்கை வையாதீர்கள். எந்த சபையிலோ, எந்த கொள்கையிலோ, எந்த ஸ்தாபனத்தின் பேரிலோ நம்பிக்கை வையாதீர்கள். இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் அவரே இந்த வேளையின் வெளிச்சமாயிருக்கிறார். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும். மகிமையின் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டறிவீர்கள். தண்ணீரின் பாதையில் தான் இன்றைக்கு வெளிச்சம் உண்டு. இயேசு என்ற வெளியேற பெற்ற நாமத்துக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. வாலிபமே, வயதானதே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உன்னை உள்ளாக ஞானஸ்தானம் தருவார். ஏனென்றால் சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையே. ஓ சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை நீங்கள் இன்னும் பெறவில்லை என்றால், அந்த ஆரம்பத்தை இன்றிரவு நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் தேவனை ஆராதிக்கத்தக்கதான சரத்துக்குள் அவர் உங்களை வரவேற்கும்படியாக அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாயா? நினைவிருக்கட்டும், அதற்கு புறம்பாக உன்னுடைய ஆராதனை வரவேற்கவும் உன்னை சந்திக்கும்படியாகவும் தேவன் உனக்கு ஒரு வேறொரு சரத்தையும் வாக்களிக்கவில்லையே. நீங்கள் சொல்லலாம், சகோதரர் பிரண்ணம், நான் மிகவும் உத்தமமாக ஆராதிக்கிறேன் என்று. தாயினும் அப்படியே தான் செய்தான். ஆவே செய்தது போன்று எல்லா விதமான பலியையும் அவன் செலுத்தினான். ஆனால் அது தவறான பலி. ஒரு கால் நீங்கள் சபைக்கு போகலாம், உங்கள் தசம பாகங்களை கொடுக்கலாம், ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் உன் கடமைகளை நீங்கள் செய்யலாம். எந்த மனுஷனும் மனுஷியும் போன்று அவ்வளவு உத்தமமாய் இருக்கலாம். நான் ஏறக்குறைய இந்த பட்டணத்தை சுற்றிலும் 30 வருடங்களாக நின்று கொண்டு இதே செய்தியை கூக்குரலிட்டு சொன்னேன். எனக்கு வயதாகி கொண்டே போகிறது. நான் அதிக காலம் உங்களோடு கூட இருக்க முடியாது. ஆனால் நினைவிருக்கட்டும், நியாய தீர்ப்பின் நாளன்று என்னுடைய சத்தம் பதிவாகி உள்ளது. அது உங்களுக்கு எதிராக பேசும். தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்ததான ஒரே ஒரு ஸ்தலம்தான் உண்டு. அது ஒரு சபைக்குள்ளாக அல்ல, ஆனால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. ஒரே ஒரு ஆராதனைக்கான ஸ்தலத்தை தான் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு ஆராதனத்தில் தான் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். அது அன்புமிக்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. சபையல்ல, கோட்பாடல்ல, ஒன்றுமல்ல, இயேசு கிறிஸ்துவே. ஒரு விசை பரிசுத்தவாதத்து ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை பிள்ளைகளுடைய இருதயக்கு திருப்புகின்றதான இந்த மணி வேளையின் செய்தியாக இது இருக்க வேண்டியதாயிருக்கிறது. இன்றிரவு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நாம் நம்முடைய தலைகளை வணங்கினவாறு இருக்கும்போது ஜெபத்தை நினைவு கூற வேண்டுமானால் உங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள். நம்மால் இப்பொழுது பிடித்து அழைப்பை விடுக்க முடியாது. ஏனென்றால் நாம் அநேகராயிருக்கின்றோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராகவோ. என்னுடைய இடது பக்கத்தில் 300 பேர் இருப்பார்கள் நினைக்கிறேன். இப்பொழுது எனக்கு வலது பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஜெபத்தில் என நினைவு கூறுவது நினைக்கிறவர்கள் 150 அல்லது அதிகமான பேர்கள் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியோடு கூடிய ஜெப கூடாரம் ஒன்று நமக்கு உண்டு. போதகர் ஒரு அருமையானவர். சகோதரன் ஆர்மன் நெவில், உடன் ஊழியர்கள், நீங்கள் காணுகின்றதான சுற்றிலும் உள்ளவர்கள், ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு மணி நேரமும் மனம் திரும்பி ஞானசானம் பெற்றுக் கொள்ள விரும்புகின்ற யாவருக்கும் அது எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறது.
நீங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவீர்களேயானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தில் நீங்கள் உத்தமமாய் இருப்பீர்களேயானால் தேவனுடைய ஒரு வாக்கு தத்துவத்தின்படியாய் அதை பெற்றுக் கொள்வது நிச்சயமாய் இருக்கிறது. ஆராதிக்கின்ற ஸ்தலம் ஒன்றே ஒன்றுதான் உண்டு. அது ஒரு கூடாரத்திற்குள்ளாக அல்ல, அது கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கின்றது. நீ எப்படி அவருக்குள்ளாக போக முடியும்? ஒரே ஆவியினால் நாம் யாவரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
ஜெபம் செய்வோம்.
அருமையான தேவனே, இந்த கரங்கள் உயர்த்தப்பட்டது என்னவென்றால் அந்த கரத்திற்கு கீழாக உள்ள இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அது குறிக்கின்றது. அவர்களுக்கு உம்மிடமிருந்து உதவி நிச்சயமாய் தேவை என்ற ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது. அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் பிதாவை நான் ஜெபிக்கிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை திரும்ப சொல்லப் போகிறேன். என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாய தீர்ப்புக்குள் உட்படாமல் மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான். பிதாவே, சில வாரங்கள் பட்டணத்தை விட்டு வெளியே போய் திரும்பி வந்து ஒருவரை குறித்து விசாரித்தால் ஏன் அவர்கள் மறித்து விட்டார்கள் என்கிறார்கள். அப்படியானால் அவர்களை குறித்து என்ன? அவர்கள் போய்விட்டார்கள். அருமையான தேவனே, ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சவாலை நாம் சந்திக்கும்படியாய் ஒருவர் பின் ஒருவராக நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
நாம் அழிந்து போகிறவர்களானபடியினால் நாம் ஒவ்வொரு மேலும் அது வர வேண்டியதாயிருக்கிறது.
And be baptized in his name that you would take a sin.
ஆனால் இன்றிரவு உம்முடைய விண்ணப்பத்தை எங்களுக்கு தந்தீரதாவது நாங்கள் அவரை விசுவாசித்தவருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டால் நீ எங்களை உள்ளே அழைத்துக் கொள்வீர். இந்த சரீரத்திற்குள்ளாக, சபைக்குள்ளாக அல்ல, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக அழைத்துக் கொள்வார். ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக அந்த சரீரமானது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. அது நியாய தீர்ப்புக்குள் வர வேண்டிய அவசியமில்லை. தேவன் தம்முடைய கோபாக்கினியை அந்த சரீரத்தின் மீது ஊற்றிவிட்டார். அந்த சரீரமானது பாவத்தினின்று விடுதலையாகி உள்ளது. நமக்காக மறித்த அவருடைய பாவ நிவாரணத்தின் மூலமாக, அவருக்குள் நாம் இருப்பதன் மூலமாக நாம் பாவத்தினின்றி விடுதலையாகி உள்ளோம். அதற்குள்ளாக நமக்கு ஒருவருக்கொருவர் ஒரு ஐக்கியம் உண்டாகியிருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாய் நம்மை எல்லா பாவத்தினின்றும் அசுசியில் இருந்தும் நம்மை சுத்தமாக காத்துக் கொள்கிறது. பிதாவே, தேவனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாகவே எடுத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இதை அழியும் தேவனே. அவர்கள் ஒருவர் கூட கைவிடப்பட வேண்டாம். ஒரு பையனோ ஒரு பெண்ணோ ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ கைவிடப்பட வேண்டாம். கர்த்தாவே, என்னுடைய சொந்த ஜனங்களுடன் கூட இந்த ரத்தத்தின் கீழ் இல்லாமல் புறம்பாக இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தகப்பனுடைய வார்த்தைகளை எவ்வளவு நன்றாக என்னால் நினைவு கூற முடிகின்றது. ஒருவர் கூட கைவிடப்படாதவளாய் இருக்கும்படி அருமையான தேவனை நான் ஜெபிக்கிறேன். இதை அறியும் கர்த்தாவே, நான் விசுவாசிக்க வேண்டிய யாவற்றோடும் கூட இப்பொழுது நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கின்ற சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் யாவர் மேலும், தொலைபேசியில் தூரத்தில் அழைக்கப்பட்ட யாவர் மேலும் அசைபாடும். அநேக வித்தியாசமான நாடுகள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு வரைக்குமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தூரத்தில் இருக்கும் டூசானுக்கு அடுத்தாற் போல வனாந்திரங்களிலிருந்தும், அங்கே கலிபோர்னியா, மேலாக நெவாடா, ஐடஹோ, கிழக்கே மேலாகவும் டெக்சாஸை சுற்றிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த அழைப்பானது கொடுக்கப்படுகின்ற வேளையில் சின்ன சபைகளிலும் பெட்ரோல் பங்குகளிலும் வீடுகளிலும் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக அன்புள்ள தேவனே நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவனே, அந்த கைவிடப்பட்ட புருஷனோ ஸ்திரீயோ பையனோ அல்லது பெண்ணோ இந்த மணி வேளையில் இப்பொழுதே அதை அழியும். இன்னும் அவகாசம் இருக்கும் போதே இந்த பாதுகாவலர் இடத்தை அவர்கள் கண்டடைவர்களாக என்று இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஏனென்றால் சுவற்றில் எழுதப்பட்ட கையெழுத்தை நாங்கள் காண்கிறோம். பூமியானது நடுக்கம் கொண்டிருக்கின்றது. விடுதலையின் நேரம் சமீபமாயிருக்கிறது. நம்முடைய தேசத்தின் ஒரு பகுதி மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு பகுதியானது திரண்டு கொண்டும் பூமி எதிர்ச்சியோடு குமரிக்கொண்டும் இருக்கின்றது. இயேசுவானவர் வாக்களித்தபடியே அது அவர்களுக்கு காலம் கடந்ததா இருக்க வேண்டாம். கர்த்தாவே அவர்களது இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளும்படியா செய்யும். சுவிசேஷத்தின் கூட்டத்தின் பரிசு கோப்பைகளாய் இவர்களை உமக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் சத்தியம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் இடது பக்கம் இருக்கிறவர்கள் கரத்தை உயர்த்துங்கள். வலது பக்கம் இருப்பவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரத்தை உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னால் காணக்கூடிய அளவிற்கு எல்லாருமே கை உயர்த்தி உள்ளார்கள். நண்பர்களே, அது சத்தியம்தான், அது உண்மை என்று தேவன் அறிவார். இப்பொழுது அவருக்குள்ளா இருக்கும் போது நீங்கள் அவருக்குள் இருப்பதினால்
அவர் எதற்காக மரித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலும் உனக்கு சுதந்திரம் உண்டாயிருக்கிறது. அவர் எதற்காக மரித்தார்? அவர் நம்முடைய வீரர்களுக்காக காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? குணமாவதற்கான அவருடைய பாவ நிவாரணத்தை இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நமது மத்தியில் யாராவது சுதுவீனமாக இருக்கிறார்களா? இடது அல்லது வலது பக்கத்தில் அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தட்டும். வியாதியின் பயங்கர கூட்டம், என்னால் வரிசையை கூப்பிட முடியாது, மேடையின் மீது என்னால் வர முடியாது. அவிதமாய் செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை. சபைகளிலும் மற்ற இடங்களிலும் அங்கே ஜெப கூடாரத்திலும் அவர்கள் வியாதிகளுக்காக ஜெப கூட்டங்களை வைத்திருக்கிறார்கள். நான் ஏதோ காரியம் கேட்கப் போகின்றேன். விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். சரி, நான் உங்களுக்கு வார்த்தையை திருப்பி சொல்ல போகின்றேன். அது கிறிஸ்துவே. இயேசு உலகத்திற்கு கொடுத்த கடைசி கட்டளை சொல்ல போனால் சபைகளுக்கு கொடுத்தது. அவர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று. அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மார்க் 16 சொல்லுகிறது. ஆமேன். சரி, உனக்கு முன்பாக இருக்கின்ற யார் பெயரிலாவது ஒரு விசுவாசி என்ற முறையில் உங்கள் கரத்தை வைக்கும்படியாய் நான் கேட்கிறேன். உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற யாராவது ஒருவர் பெயரில் உங்கள் கரத்தை வையுங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போமாக. உங்களை சுற்றி இருக்கின்ற யாராவது ஒருவர் மேல் உங்கள் கரத்தை வையுங்கள். எனக்கு முன்பாக பெட்டி நிறைய கைக்குட்டைகள், சிறிய துணி துண்டுகள் இருக்கின்றன. எங்கோ ஒரு ஏழை தாயார் மறித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு குழந்தையானது மறிக்கும் தருவாயில் இருக்கலாம். வியாதியஸ்தர்கள் எல்லாவிடத்தும் இருக்கிறார்கள். அவளின் மேலிருந்த கைக்குட்டைகள் உருமாறுகளை கொண்டு போய் அதை வியாதியஸ்தர் மீது போடும் போது பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், சுகவீனங்கள், வியாதிகள் ஜனங்களிலிருந்து நீங்கி போனது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம். இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்த பவுல் அல்லவென்று அறிவோம். ஆனால் நீ இன்னமும் இயேசுவாகவே இருக்கிறீர். தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். அந்த ஜனங்கள் விசுவாசித்து அப்போது செய்தது போன்று இன்றைக்கு அதே விசுவாசத்தை இவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்களுக்கு நீர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர். இந்த கைகூட்டலின் மேல் என் கரத்தை வைத்து எவர்கள் மேல் இவைகள் போடப்படுகின்றதோ அவர்களிலிருந்து எல்லா வியாதிகளும் உபத்திரவங்களும் நீங்கி போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது கடமையின் பொறுப்பில் இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்த போது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய்கொண்டிருந்த பாதையிலே சிவந்த சமுத்திரம் குறுக்கே வந்தது. தேவன் அந்த சமுத்திரத்தை அக்கினி சம்பத்தின் ஊடாக நோக்கி பார்த்தபோது செங்கடல் பயந்து போய் பின்னாக புரண்டது. இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கடந்து போகும்படி வழிவிட்டது. ஓ தேவனே, இன்றிரவு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக நோக்கி பாரும். வியாதியானது பின்னாக புரண்டு சாத்தான் துரத்தப்படுவானாக. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தேவன் சொன்ன வாக்குத்தத்தின்படியாக நல்ல சுகம் பலம் இவற்றின் ஊடாக ஜனங்கள் கடந்து போவார்களாக. கர்த்தராகிய இயேசுவே, நீர் காணுகின்றபடி இந்த ஜனங்களின் கரங்கள் ஒருவர் மேல் ஒருவர் இருக்கும்போது விசுவாசிக்கின்றவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று நீர் சொன்ன வாக்குத்தத்தை பாவனையாய் காட்டுகிறார்கள். அவர்களுடைய சொந்த பாணியில் அவரவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அடுத்தவன் அவனுக்காக ஜெபிக்கிறான். இப்பொழுது கர்த்தாவே, இந்த சவாலானது சந்திக்கப்பட்டாயிற்று. அதாவது பொய்யனாகிய பிசாசிற்கு தேவனுடைய பிள்ளைகளின் மீது எந்த விதமான பிடிப்பும் கிடையாது. அவன் ஒரு தோல்வி அடைந்தவன். ஒரே ஆராதனை ஸ்தலமாகிய ஒரே உண்மையான பெயராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவனை கல்வாரியில் தோல்வியுறச் செய்தார். எல்லா சுகவீனத்தையும் வியாதியையும் அவர் தோல்வியுறச் செய்தார் என்று இப்பொழுதே நாங்கள் அவருடைய ரத்தத்தினால் அதை உரிமை பாராட்டுகிறோம். இந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து சுகவீனத்தை வெளியே போகும்படியாய் நான் சாத்தானை கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா, அவர்கள் விடுதலை ஆவார்களாக. எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையின் கீழ் சுகத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற யாவரும் எளிமை நின்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் என்னுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சாட்சியாய் கூறுங்கள். எளிமை நில்லுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இங்கே கவனியுங்கள், குணமானவர்களும் மற்றவர்களும் எழும்புகின்றனர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் காரியம். விசுவாசியுங்கள், அவர் இங்கே இருக்கிறார். தொலைபேசி கம்பியினால் இணைக்கப்பட்ட தூரத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் இதை காணத்தான் வேண்டும். எனக்கு தெரிந்த மட்டில் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் பெரும்பான்மையானவர்கள் இந்த நேரத்தில் எழும்பி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓ, என்ன ஒரு அற்புதமான நேரம்! கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய சமூகம் எங்கே இருக்கின்றதோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே சுதந்திரம் உண்டு. தேவனுடைய ஆவி நம்மை விடுவிக்கிறது. இப்பொழுது அவர் நம்மை சுத்தப்படுத்தினார். நாம் அதை விசுவாசிக்கிறோம்.
அவர் நம்மை ரட்சித்தார். நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள விரும்புவோருக்கு தண்ணீர் ஆயத்தமாயிருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த வேளையில் வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம். அதை கவனித்துக் கொள்ள யாராவது ஒருவர் அங்கே இருப்பார்கள். இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முன்பாக சபையின் ஒரு பழைய பாட்டை பாடித்தான் ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். முன்னர் அவர் அன்பு கூர்ந்தபடியால் நம்முடைய கரங்களை தேவனுக்கு உயர்த்தி முழு இருதயத்தோடும் அதை பாடுவோம். விவாகமும் விவாகரத்தும் என்று பொருள்படும் செய்திக்கு நாளை காலை 9:30 இதே கட்டிடத்தில் உங்கள் யாவரையும் சந்திக்க விரும்புகிறேன். சரி, இப்பொழுது நாம் யாவருமாய் சேர்ந்து பாடுவோம். நான் நேசிக்கிறேன். தூரத்தில் தொலைபேசி கம்பியில் இணைக்கப்பட்டிருப்பவர்களும் கூட யாவருமாய் பாடுங்கள். அது எங்கே செய்யப்பட்டது? கல்வாரி மரத்தின் மேல் செய்யப்பட்டது. நாம் அதை மறுபடியுமாய் பாடுகிற வேளையிலே உன்னை சுற்றி இருக்கின்ற யாரிடமாவது யாத்திரிகனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி கை கொலுக்குங்கள். முதலாவதாக நீரினில் அன்பு கூர்ந்தீர், என்னுடைய ரட்சிப்பை கல்வாரியின் சிலுவையின் மேல் சம்பாதித்தீர். ஓ, நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் அற்புதமானவர் இல்லையா? அவர் உன்னுடைய மரபிடமாய் இருக்கிறாரா? விடாய்த்து போன நிலத்தில் அவர் ஒரு கண்மலையாயும் புயலின் வேளையில் புகலிடமாயும் எனக்கு தெரிந்த ஒரே ஒரு அடைக்கலமுமாயிருக்கிறார். ஆகையினால் என் விசுவாசம் உம்மை நோக்கி பார்க்கிறது. நீரே கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக ரட்சகரே, இப்பொழுது நான் ஜெபிக்கும் போது செபிக்கடும், என்னுடைய குற்றத்தை எல்லாம் எடுத்து போடும். இந்த நாள் முதற்கொண்டு நான் முழுவதும் உமக்காக இருக்கும்படி செய்யும். நாம் இதை பாடும்போது நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. நாம் இதை முணுமுணுத்து பாடினவாறு தலைகளை தாழ்த்துவோம். வாழ்க்கையில் இருந்த சிக்கலான பாதையில் நாம் செல்லும் போது மாறுபடி உங்களுடைய தலைகளை வணங்கினவாறு இருக்கின்ற வேளையிலே நம்முடைய அருமையான போதகர் சகோதரன் ஆர்வன் நெவில் ஜெபம் செய்து கூட்டத்தை முடிப்பார்.